கேட்குதா? கேட்டுது.
கேட்டுதா?
ஆமாம் கேட்டுது, அதெல்லாம் கேட்டுது.
சரி, ஜரம திருமேனி, அந்த ஜரம திருமேனியினுடைய முடிவில் அவசானம் முடிவில் அது முடிந்த பிற்பாடு ஜீவாத்மா, ஜீவாத்மா புறப்பட்டு சூரிய மண்டலத்தை பேதித்துக் கொண்டு போகிறான். சிறுவேந்திரமடல்ல திருவங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார், திரார்நிட கதிரோன் மண்டலத்தைக்கு முதமங்கெய்தி அதில் நின்னும் வாராதொழிவதொன்னுண்டே என்று சூரியனை பேதித்துக் கொண்டு போகிறான் இந்த ஜீவாத்மா. அவ்விடத்துல பல பேர்கள் அவர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் ராஜ்ய சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அப்படி வரிசையா போய்
conference is not started. If you are the moderator, please enter your 4-digit PIN to open the conference. Moderator has joined the conference. Conference recording started.
ஹா கேக்குது சுவாமி, இப்ப கனெக்ட் ஆயிருக்கு பிரிட்ஜ்.
சரி, அங்கிருந்து புறப்பட்டு போகிறான், புறப்பட்டு போய் பரமவதத்திலே போய் சேருகிறான். அவ்விடத்திலே போய் கைங்கரியம் பரதாக்ரூர மாருதிகளை பரிஷ்வங்கித்த மணிமுமார்விலை பிரமாமணியாய் அணையும் வஸ்துவுக்கு மணிவல்லி பேச்சு வந்தேரியன் வித்தியை தாயாக பெற்று திருநாமத்தாலே திருமகள் போல வளர்த்த தஞ்சமாகிய தந்தை, மற்றொருவருக்கு பேச்சுப்படாமல் விஸ்வபதி லோகபர்த்தா என்னும் மணவாளரை நாளிரண்டிழை கொண்டு முப்புரியான பிரம்மசூத்திர பந்தத்தோடே வரிப்பிக்க பரம்பொருடன் கைக்கொண்டவின் சதுர்த்தி உள்புக்கு இடையீடு நடுக்கிழக்கும் நாள் கழித்து ஜென்மபூமியை விட்ட அன்றி சூழ்வி சிம்பிப்படியே உடன் சென்று உடைந்து நீராடி வேந்துடா எஞ்சனத்தின் நீர் நாணப்பொடி அணிந்து இடமங்கையர் எதிர்கொள்ள வைகுந்தம் புக்கிருந்து வாய்மடுத்து பெருங்கழிச்சியா வானவர் போகமுண்டு கோப்புடைய கோட்டுக்கால் கட்டில் மிதித்து ஆரோகித்து பரதாக்ரூர மாறுதிகளை பரிஷ்வங்கித்த மணிமுமார்களை குரிமாமணியா இணையும் வஸ்துவுக்கு மணிவல்லி பேச்சு வந்தேரியன்னு என்கிறார் ஆச்சாரிய இதயத்தில் அழியவனவாட பெருமாள் நாயனார். அதில் சொல்லப்பட்ட பிரகாரம் இங்கிருந்து புறப்பட்டு போய் பரமபதத்தில் சூழ்விஷம் பணிமுகில் என்கிற திருவாய்மொழிகளை சொல்லப்பட்ட பிரகாரம் எல்லாராலையும் வரவேற்கப்பட்டு அவ்விடத்திலே போய் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறான். அதைத்தான் இவ்விடத்தில் அனவதிகாதிசய நீதிகாரித்த பகவத் அனுபவம் என்று காட்டுகிறார். இவ்விடத்தில்
ஜனித அனவதிகாதிசய பிரீதிகாரித்த
அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறபடியினாலே ஏற்படுவது என்ன? தர்மசரீரம் ஆன விற்பாடு இங்கிருந்து புறப்பட்டு பரமபதத்திற்கு போகிறான். போன இடத்துல எம்பெருமானை இவன் அனுபவிக்கிறான். இந்த அனுபவத்தினாலே பிரீத்தி ஏற்படுகிறது என்று காட்டுகிறார்.
அத்தால் பிறந்த பிரீத்தியாலே பண்ணுவிக்கப்பட்ட
ஆமாம், எம்பெருமானை அனுபவித்தபடியினாலே எவ்வளவு அனுபவித்தபடினாலே என்ன ஏற்படுகிறது? பிரீத்தி ஏற்படுகிறது. அந்த பகவான் இடத்துல அனுபவத்தினாலே ஒரு பிரீத்தி ஏற்படுகிறது. இந்த பிரீத்தி என்ன பண்றது? ஒரு பெரியவர் இருக்கார், பெரியவரை நாம் அனுபவிக்கிறோம். அனுபவிப்பதாவது நம்முடைய குணங்களை அனுபவிப்பது, தேக குணங்கள் எல்லாம் ஆத்ம குணங்கள் எல்லாம் அனுபவிப்பது. அனுபவித்த அடுத்த கணத்துல என்ன தோன்றுகிறது? இவருக்கு நாம் ஏதாவது கைங்கரியம் செய்ய வேணும் என்று ஆசை கிளர்ந்து எழுகிறது. அதே போல எம்பெருமானை அனுபவித்த பிற்பாடு அவன் தினத்திலே கைங்கரியம் பண்ண வேணும் என்கிற ஆசையானது ஏற்படுகிறது. காரித்தான செய்விக்கப்பட்ட செய்யப்பட்டான்னு அர்த்தம்.
சுவார்த்தே நிஜந்தோவா?
ஆமா, செய்தது அந்த அனுபவம், பகவானை அனுபவித்த அனுபவமானது இவரிடத்துல பிரீதியை உண்டாக்கி அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற ஆசையை தூண்டுகிறதுன்னு அர்த்தம்.
அசேஷாவத்தோச்சித சர்வாவஸ்தைகளிலும் அனுகூலமாய் இருக்கை.
ஆமா, அசேஷ அவஸ்த உச்சித, எல்லா விதமான அவஸ்தைகளிலேயும் எல்லா விதமான அவஸ்தைகளிலேயும் அனுகூலமாக இருக்கக்கூடியது அந்த கைங்கரியம். இந்த கைங்கரியத்துக்கு மேலே சொல்கிறார், இந்த கைங்கரியம் எப்படிப்பட்டதுன்னா எல்லா அவஸ்தைகளிலேயும் அது உசிதமாக இருக்கக்கூடியது. விவரிக்கிறார் மேலே.
அசேஷ சேஷதைக்க ரதிரூப நிவாச செய்யா இத்தியாதிப்படியே சர்வவித சேஷதையிலும் உண்டான அபினிவேசத்தையே வடிவாக உடைத்தாய் இருக்கை.
இந்த கைங்கரியம் எப்படிப்பட்டதுன்னாக்கா அசேஷ ஒன்றுள் பாக்கி பாக்கி இல்லாமல் எல்லா கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும் என்கிற ஆசை. ஆசையே தனக்கு சுரூபமாக உடையது. இந்த கைங்கரியத்தில் என்ன ஏற்படுகிறது என்றால், கைங்கரியம் பண்ணும் பொழுது கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசை எப்படிப்பட்டது என்று கேட்டால், ரத்தின்னு ஆசை. இந்த ஆசை எப்படிப்பட்டதுன்னா, பெருமானுடைய எல்லா அவஸ்தைகளிலேயும் எல்லா விதமான கைங்கரியங்களையும் நான் செய்ய வேண்டும். லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணினான். சரணாகதி பண்ணின உடனே காட்டிற்கு வர வேண்டும்னா, நீ எதற்காக காட்டுக்கு வர வேண்டும் என்று கேட்க, அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரத சுபதஷ்டதே துவாம்ஸ்து சக வைதேஹியா கிருசானுஷுரம்ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரத சுபதஷ்டதே, நான் காட்டிற்கு வர வேணும், தேவரீரும் சீதா பிராட்டியும் விளையாடக்கூடிய காலத்தில், இரு தாழ்வரைகள் மலை தாழ்வரையிலே விளையாடும் காலத்திலேயும் நதியிலே விளையாடும் காலத்திலேயும் உறங்கும் காலத்திலேயும் விழித்திருக்கும் காலத்திலேயும் நான் சகலவிதமான பரிச்சரியைகளும் செய்ய வேண்டும். என் காட்டிலிருந்து கிழங்கு கொண்டு வந்து கொடுப்பேன், தீர்த்தம் கொண்டு வந்து கொடுப்பேன், கனி கொண்டு வந்து கொடுப்பேன், தேவரையுடைய திருவடி தாமரைகளை வருடி விடுவேன். இப்படி சகலவிதமான கைங்கரியங்களையும் அடியே செய்யணும். ஒன்றொழியாமல் எல்லா கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும். சர்வகாலத்திலேயும் சர்வவிதமான கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் என்று அபேட்சித்தான். அதுதான் அந்த ஆசை இருக்கிறது. அந்த ஆசையோடு தானே புறப்பட்டு போனானோ, அந்த ஆசையோ ஆசைதான் தனக்கு சொரூபமாக இருக்கிறது இந்த கைங்கரியத்திற்கு. ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி ஒளிவிழா அடிமை செய்ய வேண்டுனா பற்றி ஒரு ஆச்சரியமான ஒரு விற்த்தாந்தம் சொல்லக்கூடிய இந்த விளக்கில். ஸ்ரீரங்கத்தில் பெரிய அத்தியன உற்சவம். அத்தியன உற்சவத்தில் அரையர் சுவாமி திருவாய்மொழி சேவிக்கிறார். 4000 அரையர் சேவிக்கிறார். எம்பெருமான் அதற்காகவே புறப்பட்டு எழுந்தருளி திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளி இருந்து திருவாய்மொழி கழிக்கிறான். மற்ற 3000 பால்பத்து மண்டபத்தில் எழுந்தருளி இருந்து கழிக்கிறான். அக்காலத்தில் அரையர் சுவாமி பாடுறார். பிள்ளைகள் காலமெல்லாம் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர்ன்ற அரையர் சுவாமி பாடினாராம். பிள்ளைகள் காலமெல்லாம் பாடினாராம். பாட ஆரம்பித்தா கையில் தாளத்தோட மேலே போகவே இல்லை. பிள்ளைகள் காலமெல்லாம் 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 சொல்லிகிட்டே இருக்கேன். எல்லா காலத்திலையும் இருக்கோ அவ்வளவு காலமும் சொன்னால்தான் திருப்தி ஏற்படணும் துணித்தவர். அதோட பாடி கண்ண நீரோட மேல போகாமல் நிறுத்துவரான். மேல பாட்டு நடக்காது, அதோட முடிஞ்சு போயிடும் தெரிவிக்கிற. அப்படி ஆசை இந்த கைங்கரியம் பண்ணுவதில். இந்த கைங்கரியத்தினுடைய ரசம் அறிந்தால் என்ன ஏற்படும்? நான் அந்த கைங்கரியத்தை விடாமல் பண்ணணும், விடாமல் பண்ணணும் என்று அனவரதம் ஆசையோட ஒருத்தன் வாய் புரத்தி கொண்டே இருப்பான். அது அதற்கே சொரூபமாக இருக்கக்கூடியதுன்னு காட்டுகிறார். அதைத்தான் விளக்கிறார். ஒரு கைங்கரியம் பாக்கி இல்லாமல் அதே ஆதிசேஷன் அவன் சகல கைங்கரியங்களையும் பண்ணுகிறான். ஆட வந்தார் தெரிவிக்கிறார். ஆழ்வார் பொய்யை ஆழ்வார் தெரிவிக்கிறார். பொய்யை ஆழ்வார் சொல்றார், சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்னால் மறவடியாம் நெல்கடலுள் என்னும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் பெருமார்க்கு அரவு. பெருமான் புறப்பட்டு எழுந்தருடையானால் குடையாக இருக்கிறான். சென்றால் குடையாம் இருந்தால் எழுந்தருடைய இருந்தால் சிம்மாசனமாக இருக்கிறான். கோக்குடைய சீரிய சிங்காதனமாக இருக்கிறான். சிம்மாசனத்துக்கு என்ன விசேஷம்னு கேட்டாள். ஆண்டாளுடைய திருப்பாவையிலே கோக்குடைய சீரிய சிங்காதனம்னார். சீரிய சிங்காதனம்னா என்ன அர்த்தம் என்று கேட்டால், பொய் நம்பியும் மெய் நம்பியாக்கும் சிம்மாசனம்னார். கண்ணன் பொய்யா பொய்யே சொல்றவன், பொய்யே சொல்றவனே இந்த தர்மா சிம்மாசனத்தில் எழுந்துள்ள இருப்பதனால சத்தியம்தான் பேச முடியுமே ஒழிய அசத்தியம் பேச முடியாது. அந்த சிம்மாசனத்துக்குண்டான பெருமை என்று வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட சிம்மாசனமாக எழுந்துள்ள இருக்கிறான். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மரவடியாம் நின்று கொண்டிருந்தால் திருவடிக்கு பாதுகையாக இருக்கிறான். இல்லை ஒரு ரசமான ஒரு அர்த்தங்கள் எல்லாம் பெரியோர்கள் சொல்லி போறதுண்டு. அடியனுடைய திருத்தாப்பினார் சொன்ன அர்த்தம் நின்றால் என்றால் ஒன்றும் தோன்றாமல் நின்றால் மரவடியாம் அப்படின்னு தெரிவிப்பார். பரதன் வந்து பிரார்த்திக்கிறான், திரும்பி வர வேணும் அண்ணா, ராஜ்யத்துக்கு திரும்பி வர வேணும், உமக்கு பிரதிநிதியா நாம காட்டுக்கு போறேன்லாம் தெரிவிக்கிறான். எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, போக மாட்டேன் என்று பரதன் சரணாகதி பண்ணான். சேஷிய புரஸ்தாச்சாராயாம் யாவன்மே நப்பிரசீததி, நீ திரும்பி வராமல் போனாலும் எழுந்திருக்க மாட்டேன்னு கீழே பிராயோக வேஷம் பண்ணினான். அங்கஸ்தைக்கு ஆரம்பிச்சு வச்சவனே பரதன் தான். மறுதுருட்டா பெருமாள் பார்த்தார், என்ன பண்றது, அவன் தலையிலே வைத்து அந்த சுவாதந்திரத்தை போக்க வேணும் என்று நினைத்தார். அப்பொழுது ஒன்றும் தோன்றவில்லை, இவனும் வரணும்ன்றான். தகப்பனாரோ காட்டுக்கு போ சொல்லியிருக்க. நாப்பனார சத்தியவாதி ஆக்க வேணும். பரதனுடைய சரணாகதி உண்மையான சரணாகதி, நம்மிடத்துல எவ்வளவு பிரீத்தியோட வந்திருக்கா, அந்த சரணாகதிக்கு பலன் கொடுக்க வேணும். என்ன செய்யறது, தர்ம சங்கடமானவை. காட்டிற்கு போவதா, நகரத்திற்கு திரும்புவதா, காட்டிற்கு போவதா, நாட்டுக்கு வருவதா தெரியாமல் தத்தளித்தான். அந்த காலத்திலே தர்ம சங்கடம் இருந்தது. ஒன்றும் தோன்றாமல் நின்றால் வெடிக்கா இருந்த, ஒண்ணுமே தோணல, என்ன பண்றது தோல. இந்த காலத்துல லக்ஷ்மணன் என்ன பண்ணினான், பக்கத்துல இருந்தவன் ஒரு மறுபடியாக ஆனான், பாதுகையாக ஆனான். அப்பொழுதுதான் பார்த்தாக இந்த பாதுகையை கொடுத்தும் பரதன் தையிலே தலையிலே வைத்த அந்த சுவாதந்திரம். பரதன் எதை அபேட்சித்தான், எனக்கு சுவாதந்திரம் கூடாது, ஜீவாத்மாவிற்கு ஸ்வரூபம் பாரதந்திரம், பகவச்சேகத்துவம். நான் ராஜாவாக ஆனால் என்னுடைய சுவாதந்திரம் அல்லவா பறித்ததாக ஆகும், பாரதந்திரம் அழிந்ததாக ஆகிவிடுமே, சேகத்துவம் போய்விடுமே என்று அதற்கு செய்யவில்லை. ராஜ்யம் வேண்டாம், சேடத்த சுரூபத்தை அழிக்கக்கூடிய வகையினாலே ராஜ்யம் வேண்டாம் என்றான். பார்த்தான் எம்பெருமான், கடைசியா பாதுகை கொடுத்து பாதுகைக்கு பரதந்திரனாக இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணு என்று தெரிவித்தான். அப்பொழுது பாதுகை ஆனவன் யார், லக்ஷ்மணன் தான். ஆதிசேஷன் பாதுகையாக ஆனான், பாதுகையை கொண்டு போய் எழுந்துருட பண்ணினான். இதுவரை இக்ஷ்வாகு சாம்ராஜ்யத்துல எத்தனையோ பேர்கள், ராஜாக்கள், மனுஷர்கள் அவரெல்லாம் அமர்ந்திருந்த அந்த சிம்மாசனத்தில் மறுபடியும் சக்கரவர்த்தி திருமான் எம்பெருமான் எழுந்துள்ள வேண்டுமே ஆனால் அந்த சிம்மாசனத்தை பரிசுத்தி பண்ண வேண்டாமா, சிம்மாசனத்துக்கு உண்டான அசுத்தியை போக்க வேண்டாமா, அதற்காக ஆதிசேஷனை முதலிடையே அனுப்பினார். ஆதிசேஷன் போய் அதில் அமர்ந்திருந்து அவ்விடத்திலே உண்டான அசுத்தியை எல்லாம் போக்கினான். பிற்பாடு சக்கரவர்த்தி திருமான் எழுந்தருடி அவ்விடத்திலே வீச்சிருந்து செங்கோல் செலுத்தினான். அதற்காக அவனுக்கு முன்னாலே போய் ராஜ்யத்தை ஆண்டவன் யாருன்னா, ராஜ்யம் வேண்டாம் என்று சொன்னவன் தலையிலேயே ராஜ்யத்தை கட்டினான். இந்த காலத்தில் லக்ஷ்மணன் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான், இந்த லக்ஷ்மணனே பாதுகையாக ஆனான், அவனே ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான் 14 வருஷ காலம் என்று ரசமாவும் ஒரு அர்த்தத்தை தெரிவிப்பார்கள். நின்றால் மரபடியாம் நீள்கடலுள் என்னும் புனையாம், பெரிய படுக்கையாக இருக்கிறான், படுக்கை சமுத்திரத்திலே பெரிய படுக்கையாக இருக்கான். வெள்ள வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கடனித்திரை கொள்ளுகின்ற மார்க்கம் காணதாங்குரன் ஆசையினாலே என்கிற நீர் உறுத்துமா, ஜலமே உறுத்து, அவ்வளவு சோக்குமாரியமாம் எம்பெருமானுக்கு. அதனாலே தன்னுடைய படுக்கையான ஆதிசேஷனை அதன் பேரிலே விரித்து சயனித்திருக்கிறான். மணி விளக்காக இருக்கிறான், பூம்பட்டா அவன் சாத்தி கொள்ளக்கூடிய பட்டாக இருக்கிறான். கொல்கும் அணையாம், பிராட்டியை விட்டு பிரிந்திருந்த காலத்திலே அணைத்து கொண்டு கிடப்பதற்காக இருக்கும் தரையணையாக இருக்கிறான். உடன் மனையை விட்டு பிரிந்திருப்பார், தரையணையை கட்டி கொண்டு படுத்திருப்பார்களே என்று சொல்லிட்டார். வியாக்கியாதான், எல்லாம் ரொம்ப ரசமான வியாக்கியானம். எல்லாம் அனுபவத்தை எங்கேருந்து நம்முடைய ஆச்சாரியர்கள் கண்டுபிடித்தார்கள்னு சொல்ல முடியாது, ஆச்சரியம். ஆஹா, அந்த காலத்தில் லக்ஷ்மணனை கட்டின்னு படுத்துட்டு இருந்தானா, அதான் ஆண்டாள் சொல்ற, உம்பியம் நீயும் உரங்கேகல், உம்பியம் நீயும் உன்னுடைய தம்பி, பல பலதேவனை பார்த்து சொல்ற, உன்னுடைய தம்பி கிருஷ்ணன், கிருஷ்ணனை கட்டிண்டு ரெண்டு பேரும் தூங்கக்கூடாது, அவனுடைய ஸ்பரிசத்தாரே நீ உறங்க, உன்னுடைய ஸ்பரிசத்தாரே அவன் உறங்க, நாங்கள் எழுந்து போவோம் இத்தனையோ என்று கேட்கிறார். எனது ரெண்டு பேரும் தூங்குறார், படுக்கை இல்லாமல் அவனால் உறங்கவே முடியாது. ஆதிசேஷன், இந்த ஆதிசேஷன் படுக்கையாக இருக்கிறான். இப்படி பல பல காய்கறி கைங்கரியங்களை தெரிகிறான். திருமார்க்கு 6 என்று தெரிவித்தார். அதே ஸ்தோத்திர ரத்தினத்திலே ஸ்லோகமாக பண்ணி கொடுத்தார். நிவாத சையாசன பாதுகம் சுகர் இருக்கக்கூடிய பெரிய மண்டபமாக இருந்து கோயிலாழ்வாராக எழுந்திருக்கிறான். செய்யா படுக்கையாக இருக்கிறான் ஆதிசேஷன். ஒன்றாய் இரண்டா எத்தனை கைங்கரியங்கள் பண்ணுகிறான். செய்யா ஆசனம் எழுந்திருள் இருக்கக்கூடிய தர்மாசனமாக எழுந்திருக்கிறான். செய்யாசன பாதுகையாக இருக்கிறான். அம்சுகன் அவன் அணிந்து கொள்ளக்கூடிய திரு பீதாம்பரமாக இருக்கிறான். உபதானம், உபதானம்னு தரையணையாக இருக்கிறான். வருஷாதப வாரணாதிரிகி, மழையிலும் வெயிலிலிருந்தும் காக்கக்கூடிய குடையாக இருக்கிறான். வெறும குடை என்றால் குடையான்னு சொன்னார் அவர். இவர் அது விவரிக்கிறார், மழை காலத்திலேயும் குடை பிடித்துக் கொள்கிறோம், வெயிலிலிருந்து நாம் சிரமப்படாமல் இருப்பதற்காகவும் குடை பிடித்துக் கொள்கிறோம். அதனாலே வருஷ ஆதப வாரணாதிபிகி சரீர பல பல வடிவுகளை எடுத்துக்கொள்கிறார், பல பல வடிவுகளை எடுத்துக்கொள்கிறார். பரமத்துக்கு போகிறான், ஏகதா பவதி, த்விதா பவதி, த்ரிதா பவதி, சஹஸ்ரதா பவதின்னு வேதாந்த வர்ணிக்கிற ஜீவாத்மா பல சரீரங்களை எடுத்துக்கொண்டு பல கைங்கரியங்களை பண்ணலாம். விடத்தில் இங்கே கிடைச்சா ரொம்ப நன்னா இருக்கும், அமெரிக்காவிலும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் காலக்ஷேப கோட்டியில் இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம், கைங்கரியம் அங்கேயும் பண்ணிட்டு இங்கேயும் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு இங்கே கிடையாது, பரமபதத்தில் தான் உண்டு. ஆக அந்த பரமபதத்தில் பல வடிவம் எடுத்துக்கொண்டு அவன் கைங்கரியம் பண்ணுகிறான். அத்தனை கைங்கரியங்களையும் இவ்விடத்துல அசேஷ அசேஷ சேஷத்தை ரத்தி, அந்த கைங்கரியத்திலே உண்டான ஆசை அதையே வடிவாக உடையது. எவ்வளவு ஆசை, எல்லா கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் என்கிற ஆசை. இந்த ஆசையை உண்டாக்கக்கூடியது பகவத் அனுபவம், அனுபவ ஜனித பிரீத்தி, பிரீத்திகாரித கைங்கரியம் என்று தெரிவிக்கிறார். இந்த கைங்கரியம் இடத்துல ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. ரத்தி ரூப ரத்தியை வடி, ரத்தி ஆசையே வடிவாக உடையது. அது எப்படிப்பட்டது இந்த கைங்கரியம், எல்லாருக்கும் எல்லா கைங்கரியங்களும் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம் இடத்துல, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கைங்கரியம் பண்றதா, ஒவ்வொருத்தர் சிற்சில கைங்கரியங்களை பண்ணி தாப்பாயிடும். அது ஏன் இவ்வளவு கைங்கரியம் பண்ற, அதற்கு அடுத்தபடியாக கருடன் எடுத்துனோன்னா தச சகாவாக ரமாசனம் துவஜோ எத்தே விதானம் வஜனம் திரைமயா உபஸ்திதம் தேன புரோகருத்மதா ததங்கிரி சம்மர்த்த கிணங்க சோபினா என்று வர்ணிக்கிறார். தாசனா இருக்கான், சகாவா இருக்கிறான், வாகனமாக இருக்கிறான். இப்படி சிற்சில கைங்கரியங்களை கருடன் பண்ணுகிறான். ஆதிசேஷன் சில கைங்கரியங்கள் உண்டாங்க, சில சிவர்களுக்கே சில சில கைங்கரியங்கள் என்று பார்க்கப்படுகிறதே ஒழிய எல்லா கைங்கரியங்களையும் எல்லாரும் செய்வதா கிடையாது. ஆசை இருந்தாலும் கூட சில கைங்கரியங்கள் தான் சித்திக்குமே ஒழிய எல்லா கைங்கரியங்களும் சித்திக்காது. இப்ப எல்லா கைங்கரியங்களிலே ஆசையுமே வடிவாக உடையது அந்த கைங்கரியம்னு சொன்னோமே, ஆனால் அது எப்படி சேரும், எல்லா கைங்கரியும் பண்றது இல்லையே, அதனால இவளுக்கு எப்படி திருப்தி ஏற்படும் என்று கேட்டால், மற்றொருத்தர் செய்கிறபடியினாலேயும் எம்பெருமான் ஆனந்தம் அடைகிறார். கைங்கரியத்துக்கு பிரயோஜனம் என்ன, கைங்கரியத்துக்கு பிரயோஜனம் எம்பெருமானுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம் தான் பிரயோஜனம், அது தவிர வேற எதுவுமே கிடையாது. கைங்கரியம் பண்ண கைங்கரியம் ஆனந்த எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காகவே பண்ணுகிறார். அப்படி கைங்கரியம் பண்ணும் காலத்துல தனக்கு என்று இந்த ஆனந்தம் கிடையாது, எம்பெருமானுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தத்தை பார்த்து இவன் ஆனந்தத்தை அடைகிறான். அதைத்தான் ஆண்டாள் அட்டணன் காமங்கள் மாற்று என்று தெரிவித்தாள். கைங்கரியம் உனக்கே நாம் ஆள் செய்வோம், உன்னுடைய ஆனந்தத்துக்காகவே கைங்கரியம் செய்வோம், எங்களுக்கு ஆனந்தம் கிடையாது, எங்களுக்கு என்று தனிப்பட்ட ஆனந்தம் கிடையவே கிடையாது. உனக்கு ஆனந்தம் ஏற்பட அந்த ஆனந்தத்தை கண்டு நான் ஆனந்தப்பட வேண்டும். அட வந்தார் அதுதான் கதாக மைகாந்திக நித்திய கிங்கரா பிரகரஷேஷ்யாமி சனாத ஜீவந்தா என்கிறார். என்னைக்கு நான் உனக்கே குத்தேவல் செய்யக்கூடிய அந்தரங்க கிங்கரனாக ஆகப்போகிறேன், கைங்கரியம் செய்யப் போகிறேன், அதனாலே உன்னை ஆனந்திப்பிக்கப் போகிறேன், உனக்கு ஆனந்தத்தை விளைவிக்க போயிரு, பிரகரிஷயிஷ்யான் பிரகரிஷ்யாமின்னு சொல்லு, நான் ஆனந்தப்பட போயிருவேன்னு சொல்லு. சாதாரணமா லோகத்துல நாம எல்லாம் சொல்றோம், கோயிலுக்கு போனா நீ கைங்கரியங்கள்லாம் பண்ண ரொம்ப ஆனந்தமா இருந்தேன்னு சொல்றோம், அது தவறு. நமக்கு ஆனந்தம் அல்ல, சுவார்த்த கைங்கரியம் அல்ல, பிரார்த்த கைங்கரியம். அவனுக்கு ஆனந்தம் ஏற்பட வேணும், இவனுக்கு ஆனந்தம் ஏற்பட்டு என்ன பிரயோஜனம், இவனுக்கு ஆனந்தம் ஏற்பட்டு பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு ஆனந்தம் விடைந்ததா அதுதான் முக்கியம். ஆகா அவனுடைய ஆனந்தத்துக்காகவே கைங்கரியமே ஒழிய இவனுடைய ஆனந்தத்துக்காக அப்ப நமக்கு என்ன அதுல பிரயோஜனம்னு கேட்ட, அவனுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தத்தை காட்டு நாம் ஆனந்தப்படுகிறோம், அதுதான் நமக்கு பிரயோஜனம். நல்ல பாரியை பத்திவிரதையா இருக்கக்கூடியவள், கணவனுக்கு சகல விதமான பரிச்சரியைகளும் செய்த பிற்பாடு அவள் ஆனந்தப்படுகிறாள். எதிர்பார்த்து அவருக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தை பார்த்து ஆனந்தப்படுகிறாள், அவருக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தை பார்த்து ஆனந்தப்படாமல் இருந்தால் பிரயோஜனமே கிடையாது, வார்த்தை கைங்கரியம் பிரயோஜனமே கிடையாது. அடிக்கா ஒரு கதை சொல்றது உண்டு, ஒரு ஆச்சாரியனுக்கு ரெண்டு சிஷ்யால் இருந்தா, ரெண்டு பேரும் காலை பிடிப்பா, காலில் வலி இவருக்கு, ஒருத்தன் வந்து வலது காலனை குடிடா இன்னொருத்தனைக்கு இடது காலை குடின்னு சொல்லியிருந்தார். அவளுக்கே பேர் வச்சிருந்தாராம், ஒரு சிஷியனுக்கு பேர் வலது கால், வலது கால் பிடிக்கிறவனு வலது கால்னு பேர், இடது கால் பிடிக்கிறவனுக்கு இடது கால்னு பேர். இப்படி இருந்தது. ஒரு நாள் இந்த வலது கால் பிடிக்கிற பையன் ஊருக்கு போனோம், அப்பாவை பார்த்துட்டு வரணும் அம்மாவை பார்த்துட்டு வரணும்னு உத்தரவு வாங்கிட்டு தங்க ஊருக்கு போனான். இடது கால் பிடிக்கிற பையன் வந்தான் அன்னைக்கு ராத்திரி, ஆச்சாரியன் அப்பா வலது காலில் தான் ரொம்ப வலி, வலது கால நீ பிடி அப்படின்னு சொன்னார். அவன் சொன்னா உடனே, அது அவன் கால் தொடமாட்டேன், அவன் காலா என்னுடைய கால் தான், எதிர்தாண்டா ரொம்ப வலி, அவன் வந்தா நாளை கேட்பன், கேட்டா சண்டை போடுவன், என்னால் பண்ண முடியாது. உடனே இவர் இருக்காரே பார்த்தார், நான் சொல்லிக்கிறேன் நீ பிடினா, சரி அவன் பிடிச்சான். மறுநாள் காலையில் அந்த சிஷ்யன் வந்தான், வந்தவன் கேட்கிறான், என் காலை யாராவது தொட்டார்களா அப்படின்னு கேட்டான்.
நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில்
முடிந்து விட்டது, இனி அங்கு கைங்கரியம் கிடையாது என்று ஏற்படுவதில்லை. நித்தியமாக இருக்கக்கூடிய கைங்கரியம் ஒழிவில் காலமெல்லாம் சொல்லியிருக்க ஆத்மா நித்தியம். பரவத்துக்கு போன ஆத்மா திரும்பி வருவது கிடையாது. திரும்பி வராமல் எப்பொழுது பார்த்தாலும் எம்பெருமானுக்கு அனவரதகாரமும் இடைவிடாமல் கைங்கரியம் அவ்விடத்திலே. அப்படிப்பட்ட கைங்கரியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக எம்பெருமானை சரணம் போகப்போகிறேன். இந்த சரணாகதி சமரமாக ஆக வேண்டும், தாயே கிருபை புரிய வேண்டும் என்று கேட்கிறார் சுவாமி எம்பெருமானார்.
கைங்கரிய பிராப்தி அபேட்சையாகும், கைங்கரிய பிராப்தியில் உண்டான அபேட்சையாலே.
ஆமா, அந்த கைங்கரியம் இந்த எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்திலே பிராப்தி, அந்த கைங்கரிய பிராப்தி கைங்கரியத்தை அடை வேண்டும் என்கிற ஆசையினாலே. இந்த கைங்கரியம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? கிங்கரத்த பாவா, கிங்கரனாயிருக்கும் தன்மை. கிங்கரன்னு அர்த்தம் நம்ம சம்பிரதாயத்தை கிங்கரன்றதை அழகா தெரிவித்திருக்கிறார். விஸ்வாமித்ர மகரிஷி யாக சம்ரட்சணத்தை பண்ணுகிறான். ரிஷி சொன்னதை கேட்டு நடவுங்கோள் என்று ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் உத்தரவிட்டு அனுப்பினான் தசரத் சக்கரவர்த்தி. அங்கு போனார்கள், யாகத்தை ரட்சித்தார்கள். மாமுனி வேள்வி காத்து, மாமுனி வேள்வியை காத்தார். அவபிரதமாட்டிய அடுதல் அயோத்தி அம்மரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்கிற பாசுர பிரகாரம் மகரிஷி விஸ்வாமித்ர மகர்ஷியினுடைய யாகத்தை முடித்து அவருக்கு அவபிரத ஸ்நானத்தை பண்ணிவிட்டார்கள் அண்ணனும் தம்பி. நிற்பாடு மறுநாள் காலையிலே வந்து விஸ்வாமித்ர மகர்ஷியினிடத்துல நிற்கிறார், கை ஊப்பி நிற்கிறார். அப்படி சொல்லக்கூடிய வார்த்தை அற்புதமான வார்த்தை, சர்வலோக மகேஸ்வரன் பொங்கோதம் சூழ்ந்த பூவனியம் ஒண்ணுலகம் மங்காதும் சோராமை ஆழ்கின்ற வெம்பெருமான் செங்கோருடைய திருவரங்க செல்வனார். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை இமௌஸ்மம் உனிஷார் தூரா கிங்கரௌ சௌபஸ்திதௌ ஆக்யாபய யதேச்சம் வை சாசனம் கரபாவகிம் கேட்கிறான். நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியும் நமக்கு கிங்கரர்கள். இமௌஸ்மம் உனிஷார் தூரா கிங்கரௌ, நாங்கள் ரெண்டு பேரும் கிங்கரர்கள், வேலைக்காரர்கள். கிங்கரன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? யாஸ்கன்கிறவர் வேதத்துக்கு, வேத பாஷ்யத்துக்கெல்லாம், வேத பதத்துக்கெல்லாம் அவர் இருக்காரு நிருப்தி, எட்டிமலாஜிக்கல் டெரிவேஷன் கொடுத்துருக்கார் அவர். இந்த கிங்கரன்றது சொல்லார், கிம் கரவாணி கிம் கரவாணி இது யஹா அசகிருதி பிடிச்சதி சஹா கிங்கரஹா. என்ன செய்யணும் சுவாமி, என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு அடிக்கடி கேட்டுருக்கானே. ஒரு காரியத்தை சொன்ன உடனே இதை செய்து முடிக்கிறான். செய்து முடித்த பிற்பாடு இந்த யஜமான கண்ணுக்கு தெரியாமல் போய்டுறது. அப்புறம் வந்து எங்கடா காணவே காணும் அப்படின்னா, இப்போ தான் சொன்னேன் அது பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. இப்படி சொன்னால் அவன் கிங்கரன் இல்லை, அவன் யமகிங்கரன். ஒரு காலத்துல அவன் கிங்கரனே இல்லை. பண்ணி முடித்த உடனே நேராக எஜமான இடத்துல வரணும். அடுத்த காரியம் என்ன சுவாமி? கிம் கரவாணி, இன்னும் என்ன செய்யணும்? கிம் கரவாணி இது யகா அசகதி, எவன் அடிக்கடி கேட்கிறானோ அவன்தான் கிங்கரன். இது ஒன்றும் மற்றவிதமான சொல்ல, கிம் கிருதவான் கிம் கிருதவான். எஜமானன் நான் பண்ணின காரியத்தை பார்த்து என்னென்ன பண்ணியிருக்கான் என்னன்னா, நாம் சொன்னதை காட்டணும், சிந்தனை செய்து முடித்திருக்கிறானே என்று கொண்டாட வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். சக்கரவர்த்தி திருமணம் அந்த கிங்கரன்ல உண்மையான கிங்கரன் அவன் தான். ஆனால் மாமனை வேள்வியை காத்தான் அவபிருத ஸ்நானம் பண்ணினதே கிடையாது. இதுவரை எத்தனையோ யாகம் பண்ணி யாகம் குறையற நடந்தது என்பது சரித்திரமே கிடையாது. இப்பொழுதுதான் அந்த யாகத்தை பரிபூர்ணமாக நடத்தி முடிக்கும்படியாக செய்தார். அவபிருத ஸ்நானம் பண்ணும்படியாக பண்ணினபடியினாரே வந்தான் உண்மையிலேயே கிங்கரன். வந்து நிற்கிறான், இன்னும் அடுத்த காரியம் என்ன என்று கேட்கிறான். அவனாலே செய்யப்படக்கூடியதுதான் கைங்கரியம். எவ்வளவு மாமுனி இடத்திலே பக்தியோடே காரியம் பண்ணினான், தகப்பனார் நியமித்தார், தகப்பனார் இடத்துல பக்தி, தகப்பனாருடைய ஆக்கியை சிரசா வைத்து மாமுனி வேள்வியை காத்தான், மாமுனி இடத்துல பரம பக்தி, இந்த பக்தி கிருத்தார். அதனாலே செய்யப்பட்ட தூண்டப்பட்டுதான் கைங்கரியத்தை பண்ணினான். கைங்கரியத்தை பண்ணி இன்னும் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறான். இந்த கைங்கரியம் நித்தியமாக இருக்கக்கூடியது. இந்த கைங்கரிய நித்தியம் நித்தியமாக இருக்கக்கூடிய கைங்கரியத்தினுடைய பிராப்தி அடைய வேண்டும் என்கிற ரீதியினாலே கைங்கரிய பிராப்தி அபேட்சையா அந்த கைங்கரியம் பகவானுடைய ஜலத்திலே பண்ண வேண்டும். அதற்காக அந்த ஆசையினாலே அந்த அபேட்சையினாலே சரணம் புகப் போகிறேன் தேவரீர், அது சபலமாக ஆகும்படியாக செய்ய வேண்டும்.
பாரமாத்திகி ஆர்த்தரூபமாயிருக்கை,
பாரமார்த்திகி பரமார்த்திகின்னு என்ன அர்த்தம்? இடத்துல உண்மையாயிருக்கைன்னு அர்த்தம். எது உண்மையான பிரபத்தி? ரெண்டு விதமான பிரபன்ன அதிகாரிகளை சொல்லி இருக்கிறார்கள் நம்முடைய சம்பிரதாயம். திருப்த பிரபன்னன், ஆர்த்த பிரபன்னன். திருப்த பிரபன்னன்னு பகவான் எப்பொழுது நமக்கு மோட்சம் கொடுக்கிறானோ அப்பொழுது கொடுக்கட்டும். ஆச்சாரியனுடைய துவய உச்சாரணத்தை அனுச்சாரணம் பண்ணுகிறான், அனுச்சாரணம் பண்ணி இவன் சரணாகதி பண்ணுகிறான். சரணாகதி பண்ணின பிற்பாடு இவன் எம்பெருமான் எப்பொழுது நம்மை பரமபதத்திற்கு அழைத்து கொண்டு போகிறானோ அப்பொழுது அழைத்து கொண்டு போகட்டும் என்று நினைத்து ஆறி இருக்கிறான், பொறுத்திருக்கிறான். இந்த பொறுமையோட இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய பிரபன்ன அதிகாரிக்கு எம்பெருமானையே உபாயமாக பற்றினவன் பிரபன்னன். அந்த பிரபன்ன அதிகாரிக்கு திருத்த பிரபன்னன்னு பேர். வரட்டும், எப்போ அழைச்சிட்டு போறானோ அழைச்சிட்டு போட்டோம், இருக்கிற நாள் இங்கே இருப்போம், அவனுக்கு தெரியாதா என்று அவன் தரத்திலே பரசமர்ப்பணம் பண்ணி கைவொழிந்து இருக்கக்கூடியவன் இருக்கானே அவன் திருப்த பிரபன்னன். மற்றொருத்தன் ஆர்த்த பிரபன்னன். ஆர்த்தம்னா ரொம்ப ஆர்த்தி தலையெடுத்து இப்பொழுதே பெற வேண்டும் துடிக்கிறான். ஆழ்வார்கள் எல்லாரும் ஆர்த்த பிரபன்னர்கள், ஆச்சாரியர் எல்லோரும் திருப்த பிரபன்னர்கள் என்று பிரித்து காட்டியிருக்கிறார்கள். கிடைக்கிற போது கிடைக்கட்டும், பொறுத்திருப்போம். கடமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அழ்வாருக்கு நாளிட்டு கொடுத்தார். இதை கண்ண படத்துக்கு வாரம் நமக்கு நாம் எப்பொழுது பரமதம் கொடுக்கிறோம் என்று சொல்கிறோம் என்று சொல்ல, அழ்வார் நம்ம அழ்வார் அழ்வார் திரையிலிருந்து புறப்பட்டு திருக்கண்ணபுரத்திற்கு போனார். சௌரிராஜ பெருமாளை கேட்டார், இங்கே சொல்றேன்னு சொல்லிடு, எப்ப பரமதத்துக்கு அழைச்சு போறீன்னு கேட்டார். மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான், நமக்கு மரணம் ஆகட்டும் அப்புறம் அழைச்சிட்டு போறோம்னா, இந்த காலத்தை மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று சொல்லிவிட்டான் பெருமான். மரணம் எப்போ தெரியலையே எப்படின்னு ஆழ்வார் எதிர்பார்த்துருந்தார். கிடைக்காதிரு பிற்பாடு பத்தாம் பத்து முடிந்த பிற்பாடை அழைத்து கொண்டு போனான். அதுக்கு மேலே ஒரு நூறு பாசுரம் வரை கொண்டு பாடுவித்துத்தான் அழைத்து கொண்டு போனான். ஆனால் ஆழ்வாருக்கு இங்கே இருக்க முடியவில்லை. துறை கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதும் ஆவி தேய்க்க ஐவர் உமைக்கும் சித்தின்பம் பாவியேனை பரணி காட்சி படுப்பாயோ தாய்வையம் கொண்ட தடன் தாமர்களுக்கே புவி கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ. எப்போ சேர்த்துக்குப்பறாய், எப்போ சேர்த்துக்குப்பறாய், நான் இங்கே இருக்க முடியாது என்று ஆழ்வார் துடிக்கிறாரே. இதற்குத்தான் ஆர்த்த பிரபத்தி என்று பேர். இந்த ஆர்த்த பிரபன்னனாக இருக்க வேணுன்றார் இடத்துல. பாரமார்த்திகி, நான் பண்ணக்கூடிய இந்த சரணாகதி எனக்கு பரமதம் கிடைக்க வேணும், வைகுண்டத்திலே போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேணும், சரணாகதி பண்ண போகிறேனே, அது திருப்த பிரபத்தி அல்ல, ஆர்த்த பிரபத்தி இப்பொழுதே பெற வேணும். அதுதான் உண்மையான திருத்த பிரபத்தின்னா கொஞ்சம் பொறுத்திருக்கான்னா அவ்வளவு விசேஷம் இல்லை. அதில் பாரமார்த்திகை என்பதற்கு இவ்விடத்திலே அர்த்தம் என்ன? திருத்த பிரபத்தி அல்ல, ஆர்த்த பிரபத்தி இப்பொழுதே பெற வேண்டும் துடித்து. அது ரொம்ப விசேஷமா கிடைக்கா புரிய அற்புதமான கதைகள், பெரியோர்கள் சொன்ன கதைகள் தான் சொன்னால்தான் நமக்கு வழங்கும் காகையினாலே தெரிவிக்கும். அர்ச்சகர் சுவாமி, அர்ச்சகர் சுவாமி தினந்தோறும் கோயிலுக்கு போய் எங்கெல்லாம் பண்ணுவார், ராத்திரி பத்து பதினோரு மணி வரை அர்த்தஜாமம் திருவாராதனம் எல்லாம் பண்ணணும், அது வரை பண்ணிட்டு இருப்பார். பண்ணிட்டு கடைசியில் முடிஞ்ச விற்பாரு கையை கூப்பிட்டு பெருமானை கொள்ளும் காலம் இன்னும் குருகாதா ரொம்ப சிரமப்படுறேன் அடியே அப்படின்னு ஒரு இடத்துல பெருமானத்தை சொல்லுவார். நிச்சயம் ஒரு அரை மணி காலம் தெரிஞ்சு ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் சொல்லி அவர் சொல்லிட்டு இருப்பார். வாசல் இருக்கக்கூடிய பியூன் இருக்கானே அவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனால் இந்த சாமி சீக்கிரம் போனா தேவையில்ல, கதவை குட்டி நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டு வந்து மறுபடியும் காவல் கிடக்கணும். விமானம் காத்துக்கு பிரபத்துக்கு அழைச்சி போறேன் பெருமாளா பேசுறது, பெருமாளா இப்படி திடீர்னு சொன்னா இப்படி ஒரு 24 மணிக்காலமாக தெரிவிக்க வேண்டாமோ ஆத்திரை சொல்லிட்டு வரலையே, ஆத்திரை எதுக்காக சொல்லிக்கணும்? அதிகாரிகிட்ட சொன்னா அவள் வரப்போறேன்னு சொல்லப்படுறாளா, நானும் வரேன்னு சொல்லப்படுறாளா, போய் ஒழிங்கோன்னு சொல்லப்படுறா, அவள்கிட்ட போய் சொல்லணுமா? சொல்லிட்டு வரலையே, பிள்ளைக்கு இன்னும் வந்து பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் எல்லாம் கட்டல பண்ணல அடியேன். கொஞ்சம் நாளைக்கு வரீரா அப்படின்னு கேட்டான். ஆஹா, நாளைக்கு வரேன் என்ன? நாளைக்கு கோயிலுக்கே வரல, மறுநாள் கோயிலுக்கே வரல, கோயிலுக்கே வர்றக்காக ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்பினாரு. வரியா அவர் வந்துதான் சரித்திரம் கிடையாது, எங்கேயாவது பிரபத்தி ஆயுது அது அல்ல, அது திருப்த பிரபத்தியிலே இல்லை, போல்கரான பிரபத்தி, போல்கரான பிரபத்தி போற அல்ல. ஆச்சாரியர் வந்து இது உண்மைதான், அவங்களும் பண்ணக்கூடியது போய் பெருமானே ரொம்ப சிரமப்படுறேன், காட்டி வீட்டை படுத்துட்டு இருந்தார், டாக்டரை கூட்டா, டாக்டர் வந்தார். கேக்குறா?
கேக்குது சுவாமி.
டாக்டர் வந்தார், டாக்டர் வந்த உடனே அந்த டாக்டர் இடத்துல இந்த பாட்டி சொல்றார், டாக்டரே ஏதாவது ஒரு விஷ ஊசி ஏதாவது போட்டு என்னை போருடும், ரொம்ப சிரமமா இருக்குன்னு. அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, இப்ப நான் ஒரு ஊசி போடப்புறேன், நான் ஒரு மணி காலத்துல எழுதுந்து உட்காந்துட்டு திருநாராயணபுரம் புளியோர சாப்பிட போயிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். உடனே இந்த பாட்டி சொல்றாரு, ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே போட்டுற கூடாதா இந்த ஊசிய, அப்படின்றார். இவ்வளவு வாஸ்தவமாவே இப்ப சொன்னாலே, கொஞ்ச நாளைக்கு முன்னாலே சொன்னாலே பாரு எனக்கு விட ஊசி போடும் சொன்னாலே அது உண்மையா, பரமத்துக்கு போய் சேருவேன்னு சொன்னாலே. இது போல நம்முடைய அதை காட்டிலும் உயர்ந்தது ஆழ்வார் ஆச்சாரியனுடையது. அவர்கள் யுத்தம் பிரமன்னர்கள், தங்களுடைய சுரூபம் தெரிந்திருக்க அப்படின்னாலே பெருமானை நிர்பந்திக்க கூடாது, அது உண்மையான சொரூபம். நாம் கேட்பது கூட தவறு என்கிறார் ரகசிய கிரந்தங்கள்ல. பெருமானிடத்திலே நாம் இப்பொழுதே என்ன அழைத்து கொண்டு கேட்பதே தவறு. சுரூபத்துக்கு அவ்வளவு, அதாவது அத்தியந்த பாரதந்திர சுரூபத்துக்கு அது விருத்தமானது என்று காட்டுகிறார். ஆனால் அழ்வார்களுக்கு அது பொறுக்க முடியாது. அவர்கள் ஆர்த்த பிரபன்னர்கள். ஆர்த்த பிரபன்னனாக இருந்து பெருமானிடத்திலே சரணம் புகிறேன், ருத்த பிரபன்னனாக அல்ல. அப்பொழுதுதான் அது உண்மையானது, பொழுதே பெற வேண்டும். இந்த கைங்கரியத்தினுடைய சொரூபம் நெஞ்சிலே படுமே. ஆனால் அவ்வளவு உயர்ந்த புருஷார்த்தம், ஒரு வஸ்துவனுடைய ஒரு உயர்ந்த தன்மை நம் நெஞ்சிலே பட்டதே. ஆனால் இப்பொழுதே பெற வேண்டும் என்று துடிப்பு ஏற்படும் அல்லவா? அது ஏற்படாமல் போனால் அந்த வஸ்துவனுடைய உண்மையான தன்மை, உயர்ந்த தன்மை நெஞ்சிலே படவில்லை என்று அர்த்தம். உயர்ந்தது என்று தோன்றுமே ஆனால் இப்பொழுதே பெற வேண்டும் என்கிற துடிப்பு ஏற்படும். சிறு குழந்தைகள்லாம் இருக்கு, சிறு குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பெண்ணுன்னா பெண் வேணும் அப்படின்னாக்கா ரொம்ப உயர்ந்ததுன்னு நினைக்கிறது. அதனால இப்பொழுதே பெற வேணும் என்று துடிக்கிறது. தாப்பனார் இம்சிக்கிறது, தாயாரை இம்சிக்கிறது. தாப்பனார் சொல்றார், ஆபீஸ்ல இருந்து கொண்டு வரேன்டா சாயங்காலம், எல்லாம் வேற உடுத்து வாங்க வேண்டாம், ஆபீஸ் இருக்கிறதே அதுக்காகத்தான்ற. ஆபீஸுக்கு ஒரு போயிருக்காரு, 4 மணிக்கு இந்த பையன் போய் அங்க போய் நிற்கிறான். ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மேனேஜர் கேட்கிறா, எங்கடா வந்தா பையன், இந்த ஹெட்லாக்கூடைய புள்ளேனா, எனக்கு பேனா கொடுக்குறேன்னு அதுக்காக வந்திருக்கேன், ஆபீஸ்ல இருந்து பேனா எடுத்து தரேன்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு இதுல பிரீத்தி, இந்த பிரீத்தியினாலே வழி எல்லா வழியிலேயாவது பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அழ்வார் மடல் எடுப்பது, அதே போல காமன் காலிலே விழுவது, காமன் தம்பி சாமன் காலிலே விழுவது எல்லாம் அர்த்த பிரபன்னர்களுக்கு உண்டான சுரூபம். இந்த அர்த்த பிரபத்தியை தான் இங்க சொல்ற பரமாத்திகி உண்மையாக இருக்கக்கூடியது. துடிப்பு இப்பொழுதே பெற வேண்டும் என்கிற துடிப்போடைய கூடின பிரபத்தியை நான் செய்யப் போகிறேன், சரணாகதியை பண்ணப் போகிறேன். இந்த சரணாகதி சபலமாக ஆகும்படியாக தேவி தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்.
பகவத் சரணாரவிந்த சரணாகதி, பகவத் ஞான சக்திகளால் பூர்ணமான விஷயமாகையாலே சகாயாந்தர நிரபேட்சமான உபாய பூஷ்கல்யம் சொல்லுகிறது.
இந்த இடத்துல பகவத் சரணாரவிந்த சரணாகதி, பகவத் சரணாரவிந்த சரணாகதி என்று அப்படின்னாலே பெருமானுடைய திருவடித்தாமர்களே பண்ணக்கூடிய பிரபத்தி இருக்கிறது, இது உயர்ந்தது. பகவத் சப்தத்துக்கு அர்த்தம் என்ன இவ்விடத்துல தெரிவிக்கிறார். பகவத் சப்தத்துக்கு என்ன கீழே சொல்லியிருக்கிறேன், ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜாம் சிசேஷதா பகவத் சப்த வாச்சியானி வினாகேயர் குணாதிபி என்பது பிரமாணம். ஞானம் சக்தி முதலியவர்கள்தான் பகவத் சப்தம் சொல்லுகிறது இவ்விடத்துல. ஆனால் இவ்விடத்துல முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றை தெரிவிக்கிறார். பகவத் சப்தத்துல பகவத் சரணாரவிந்த சரணாகதி, பகவானுடைய சரணாரவிந்தத்திலே பண்ணக்கூடிய சரணாகதி என்று அர்த்தம். பகவத் சப்தத்துக்கு இவ்விடத்துல என்ன அர்த்தம்னா, எம்பெருமானிடத்திலே உண்டான ஒரு சில குணங்களை சொல்கிறது என்கிறார். முக்கியமான குணங்கள் என்ன குணங்கள்? எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை, 8 குணங்கள் மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்திருக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். இதையெல்லாம் முற்றுப்படியிலே அனுபவித்திருக்கிறோம். 8 குணங்கள் என்ன எம்பெருமானுக்கு உண்டானது? வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீல்யம், சௌரத்யம், ஞானம், சக்தி, பிராப்தி, பூர்த்தி என்று சொல்லக்கூடிய 8 குணங்கள். 8 குணங்கள்ல முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீல்யம், சௌரத்யம் என்கிற இந்த 4 குணங்களை ஆசிரயண சௌகரிய ஆபாதக குணங்கள் என்று தெரிவிப்பார்கள். ஒருவர் ஆசிரயிப்பதற்கு சௌகரியத்தை பண்ணி கொடுக்கக்கூடிய குணங்கள். பெருமான ஆசிரியக்கணும்னு சொன்ன உடனே பயப்படுறான். பயப்படுறதுக்கு காரணம் என்ன? எவ்வளவு அபராதம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு குத்தம் பண்ணியிருக்கோம். பெருமான இடத்துல போய் அவன் திருவடித்தாமரை விழுந்து என்னை ரட்சிக்க வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும், நான் எத்தனையோ பிழை செய்திருக்கிறேன், பொறுத்தருள வேணும்னு சொன்னா கோபித்துக் கொள்ள மாட்டானா என்று பயம் ஏற்படுகிறது. தான் பண்ணின குற்றத்தை நினைக்கிறான், பாபங்களை நினைக்கிறான், பயப்படுகிறான். பெருமான இடத்துல ஒரு குணம் இருக்கு, வாத்சல்யம்னு ஒரு குணம். கோடத்தை ஒரு காலத்திலேயும் அவன் பார்த்து தண்டிப்பதில்லை. தன்னிடத்தில் வந்தவர்களை ஒரு காலத்திலேயும் அவர்கள் குற்றத்தை பார்த்து தண்டிப்பதில்லை. வாத்சல்யம் பத்தம் தண்டனிடத்திலே தேனும் பசுவுக்கு உண்டான பிரீத்தி, அந்த உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கையே பரமபோக்கியமாக கொண்டு நாக்களாலே நக்கி நக்கி குதிக்கிறது. அப்படிப்பட்ட குணம் கடந்திருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் விசேஷமாக பொறுப்பது மட்டும் அல்லாமல் அதையே நஷ்டமாக கொண்டு விடுகிறார். குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் இன்று முதலாக என் நெஞ்சே என்கிறார் பொய்யாழ்வார். சொல்றார் குன்றனைய குத்தம் பர்வதத்தை போல நாம் குத்தம் செய்திருந்தாலும் கூட அது குணமாக கொண்டு விடுகிறார். அந்த வாத்சல்யம் என்கிற குணம், இந்த குணம் பகவானிடத்துல இருக்குன்னு தெரிஞ்சா தைரியமா அவனிடத்துல போய் நிற்கிறான். அதைத்தான் குலலோகாச்சாரியர் நம்முடைய மூற்றுப்படிகளே சொல்கிறார், குற்றம் கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம். நம்முடைய குற்றத்தை பார்த்து வெறுவாமைக்கு பயப்படமாய்க்கு எம்பெருமானத்துல என்ன இருக்கு, வாத்சல்யம் என்கிற குணம் இருக்கு. வாத்சல்யம் குணத்தை நினைச்ச உடனே கொஞ்சம் தைரியம் ஏற்படும், அவனிடத்துல போய் நிற்கிறோம், காரியம் பண்ணுவனாம், நமக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுறது. அடுத்தபடியே அவனுடைய சுவாமித்துவம், சுவாமியா இருக்கிறான். கட்டாயம் தன் சொத்தை அடைவதற்காக அவன் காரியம் செய்வன் என்று அவனிடத்திலே உண்டான சுவாமித்துவமானது இவனை ஆசிரியப்பதற்கு துணிச்சல் உண்டாகும்படியாக செய்கிறது இவனை. அதனால அடுத்தபடியா குற்றம் கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யும் என்று துணிகைக்கு சுவாமித்வம். ஆனால் சுவாமித்வமே ஒரு பயத்தை உண்டு பண்ணி விடுறது. சுவாமின்னு சொன்னா அம்மான் அடிப்பிரான், அவன் எவ்விடத்தான் யானார், எவ்வளவு பெரியவன் சுவாமியா இருக்கிறத நாம் அல்ப பத நாம் போய் நின்னோமே ஆனால் தண்டிக்க மாட்டானான் தோன்றுகிறது. அது போவதற்காக என்ன இருக்கு அவனிடத்துல, சௌசல்யம் சுவாமித்வம் கண்டு அகலாமைக்கு சௌசல்யம். சுவாமித்வத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், மிக தாழ்ந்தவனோட கலந்து பரிமாறு, குகனோட கலந்து பரிமாறினான், ஒரு சுக்ரீவன் வானரத்தோட கலந்து பரிமாறினான், ஒரு ராட்சதன் விபீஷனோட கலந்து, இந்த மூணு பேரையும் தம்பின்னு சொல்லியிருக்கான். அதனால அப்படிப்பட்டவனாயினாலே நம்மை தள்ளமாட்டான் என்று அவன் அறப்பெரியவன் மிக தாழ்ந்தவனோடு நெஞ்சிலே கபடமில்லாமல் கலந்து பரிமாறுவதற்கு சௌசீல்யம் என்று பெயர். இந்த சௌசீல்யம் குணத்தை நினைத்தவாறே கிட்ட போகிறான். அதற்கு மேலே கடைசியாக சொல்றார், சௌலபியம் கண்டு மற்றும் சோழ எல்லாம் இருந்தாலும் கண்ணால பார்க்கணும், பார்த்தா தானே அவன் திருவடி தமிழ்ல விழ முடியும். ஆனால் ரொம்ப சுரபனா இருக்கிறான், பார்த்த பார்த்த இடங்களிலே எல்லாம் கோயில் கொண்டு எழுந்தபடி இருக்கிறான். ஆகையினாலே சௌலபியம் இந்த நாலு குணங்களும் ஒருவன் ஆசிரியப்பதற்கு சௌகரியத்தை உண்டு பண்ணி கொடுக்கிற இந்த நாலு குணங்களை நினைத்தால் பகவான் இடத்துல போகலாம். அவன் நமக்கு அருள் புரிவன், தைரியமா மொத்தம் போறதுக்கு அவனுக்கு தைரியத்தை ஊட்டக்கூடிய தேதி இந்த நாலு குணங்கள். சரி, நாம் இப்படி ஆசிரியத்து விட்டோமே ஆனால் பெருமான் காரியம் செய்வனா என்று இவனுக்கு அடுத்தபடியாக தோன்றியது. காரியம் செய்வதற்கு வேண்டிய குணங்கள் அவனிடத்துல இருக்கா என்று அடுத்தபடியாக தோன்றியது. அவைகள்தான் ஆசிரித காரிய ஆபாதக குணங்கள். தானே ஆசிரியத்தனுடைய காரியத்தை செய்து தரை கட்டுவதற்கு உண்டான குணங்கள் நாலு என்று தெரிவிக்கிறார். அது இதெல்லாம் தியானம். முதல்ல என்ன தெரியணும், ஒருத்தன் ஒருத்தரை இது காரியம் செய்ய வேண்டுமே ஆனால் ஒரு வீட்டுக்காரன் இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான்னு வைத்துக் கொள்வோம். ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவனுக்கே ஏதோ கட்டம் ஏற்பட்டிருக்கு. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவனுக்கு காரியம் செய்ய வேண்டுமே ஆனால் முதல்ல இவன் கட்டத்தில் இருக்கான்றது அவன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஞானம் வேணும். பக்கத்து வீட்டுக்காரர் கட்டத்தோட இருக்கான்னு தெரிந்து கொள்ள வேணும், அதுக்கு ஞானம் வேண்டும். சரி, ஞானம் இருக்கு, அவர் தெரிஞ்சிருக்கு, ஆனால் சகாயம் பண்ணுவதில்லை, ஒரு உதவியும் புரிவதில்லை. ஒருத்தர் போய் கேட்கிறார், உங்க பக்கத்தாத்துக்காரர் ரொம்ப சிரமப்படுறாரு, இவர் கொஞ்சம் உதவி பண்ணக்கூடாதா என்று உமக்கு தெரியாதான்னு கேட்கிறார். ஆஹா, தெரியுமே, கட்டப்படுறாரு தெரியும், அப்போ உதவி பண்ணக்கூடாதுன்னாக்க எனக்கு சக்தி இல்லையே என்று சொல்லிவிடுகிறார். என்னால் அவருக்கு உதவி பண்ண முடியாத சக்தி இல்லையே தெரிவிக்கிறார். அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஞானமும் சக்தியும் இருக்கு, ஆனால் அவர் காரியம் பண்ணுவதில்லை. அவரிடத்துல கேட்ட காலத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, பிராப்தி என்ன இருக்கு, ஸ்நான பிராப்தி கூட கிடையாது, இதுக்காக நாம் வேணும், எனக்கு என்ன மச்சனா மச்சானா அல்லது தம்பியா அண்ணனா என்ன உறவு அவருக்கு, எனக்கும் பிராப்தியே கிடையாது. பிராப்தி இருந்தால்தான் காரியம் செய்வன், உறவு இருந்தால்தான் காரியம் செய்வன். அடுத்தபடியா உறவு இருக்கு, ஆனால் பூர்ணனா இல்லை, அவனுக்கே ஒன்றும் இல்லை. ஞானம் இருக்கு, சக்தி இருக்கு, பிராப்தி இருக்கு, அவனுக்கு பூர்த்தி இல்லை, அவனுக்கு வேண்டியது இல்லை, அவனுக்கே நிறைய இல்லை, அவனே கட்டப்பட்டு இருக்கான். இந்த காலத்தில் அவனால் உபகாரம் பண்ண முடியுமோ? எம்பெருமானிடத்துல இந்த நாளும் பரிபூர்ணமா இருக்கு, ஒன்றும் குறைவில்லாதவன். ஆகையினாலே இந்த எம்பெருமான் காரியம் செய்கிறான், அவனுக்கு ஞானம் இருக்கு, அவனுக்கு இந்த சேதனன் படக்கூடிய கட்டத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஞானம் இருக்கிறது, இவனுடைய கட்டத்தை போக்குவதற்கு சக்தி இருக்கிறது, அதற்கு மேலே அந்த எம்பெருமானுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. பிரவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, ஒழிக்க ஒழியாத சம்பந்தம், மற்ற சம்பந்தங்கள் எல்லாம் அழிந்து போகும், ஆனால் ஒழிக்க ஒழியாத சம்பந்தத்தை உடையவனா இருக்கிறான், அதற்கு மேலே பூர்ணனாயிருக்கிறான், பரிபூர்ணனாயிருக்கிறான். ஆ ஞானம் சக்தி பிராப்தி பூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஆசிரித காரிய ஆபாதக குணங்கள் நாலு. முதல்ல சொன்னது ஆசிரேண சௌகரிய ஆபாதக குணங்கள், இப்பொழுது சொல்லப்பட்ட நாலு ஆசிரித காரிய ஆபாதக குணங்கள். இது எல்லாம் எம்பெருமானிடத்தில் நிறைந்திருக்கிறபடினாலே கண்ணழிவற்ற உபாயம், ஒரு தோஷமும் குற்றமற்று உபாயம் அந்த எம்பெருமான். அதைத்தான் பகவத் சப்தத்தால் சொல்றார். யாரிடத்திலே சரணாகதி பண்ண வேண்டும்? இந்த குணங்கள் நிறைந்தவரிடத்திலே சரணாகதி பண்ண, கண்ட வழிப்போக்கரிடத்திலே சரணாகதி பண்ணக்கூடாது. சரணாகதி யாரிடத்தை பண்ண வேண்டும்? பூர்த்தி உள்ளவிடத்திலே தான். பூர்ணம் என்கையாலே எல்லா குணங்களும் புஷ்கலங்கள். யாரிடத்தில் பிரபத்தி பண்ண? பிரபத்திக்கு புலகாச்சாரியர் சொன்னார், பிரபத்திக்கு தேசநேமும் கால நியமும் பிரகார நியமும் அதிகார நியமும் பல நியமும் இல்லை. அஞ்சு விஷயத்துல நியமம் இல்லை. எந்த தேசத்திலையும் பிரபத்தி பண்ணலாம், கால நியமம் எந்த காலத்திலையும் பண்ணலாம், யாரும் பண்ணலாம், எப்படியும் பண்ணலாம், எந்த பலத்துக்காகவும் பண்ணலாம் தெரிவித்த. ஆனா ஒரே ஒரு நியமம்னா விஷய நியமமே உள்ளது. விஷய நியமம், விஷய நியமம் என்ன? மொத்த இடத்துல பிரபத்தி பண்ணும். யார் இடத்துல பூர்த்தி இருக்கிறதோ அவனிடத்துல பண்ணணும். எது பூர்த்தி? இந்த எட்டு குணங்கள் குணாட்டகங்கள் எவனிடத்திலே இருக்கிறதோ அவனிடத்திலே தான் பிரபத்தி பண்ண வேண்டுமே ஒழிய கண்ட கண்டவனிடத்திலே பிரபத்தி கிடையாது. அரணத்திலே திருவேங்கடமுடையானிடத்திலே பிரபத்தி, தெய்வநாயகனிடத்திலே பிரபத்தி, ஆறாவது தாழ்வானிடத்திலே பிரபத்தி. பறைய நோக்கு நல்லேர் வைகளும் விரையேன் மெலியா பானார் வன் சோம் முதுமல்லிகோணம் தேனார் சோரைகள் சூழ் திருவல்லவாழுரையும் போனாரிடத்திலே பிரபத்தி. அதே போல கிருஷ்ணனிடத்திலே பிரபத்தி. இப்படி எம்பெருமானிடத்திலே பிரபத்தியே ஒழிய வேறிடத்திலே பிரபத்தி கிடையவே கிடையாது. உடாமண்ட பெருவாயா உலத்தில் கீர்த்தி அம்மானை நிலவும் சுடல் சோழி மூர்த்தி நடிகா இடியே நார்வீரே தில அமலகாய் நின்று திருவேங்கட செம்பெருமானை மூலம் நில்லாவடியேன் நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று ஐவர் அவனிடத்திலாம் பிரபத்தி. ஆழ்வார்கள் பலவிடங்களிலும் பிரபத்தி பண்ணித்தும் அர்ச்சாவதாரத்திலே பூர்ணம் என்கையால் எல்லா குணங்களும் புஷ்கரங்கள் என்று ஸ்ரீவஜன பூர்ண ஸ்ரீசாஸ்திரத்தில் தெரிவிக்கிறேன். அதனால பகவானிடத்துல தான் சரணாகதி பண்ண வேண்டுமே ஒழிய எத்தனையோ தேவதைகள் கண்ட கண்ட தேவதைகள் காலிலே விழுவதிருக்கிறது, அது தவறு. அதை காட்டி கொடுக்கிறது இங்கே பகவத் சப்தம் என்கிறார். இது முக்கியமான விஷயம்.
சரணாரவிந்த
பகவத் சரணாரவிந்த
விக்கிரகத்தினுடைய பரமோபாயத்துவம் சொல்லுகிறது.
பகவத் சரணாரவிந்தம், சரணாரவிந்தத்திலே பிரபத்தின பகவத் சரணாரவிந்தம் மன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்தியேன்னு சொல்கிறோம். சரணம்னா திருவடி தாமரண்ட மட்டுமா பிரபத்தி? திவ்யமங்கள விக்கிரகம் திருமேனிக்கு உபலக்ஷணம். அதனால இவ்விடத்திலே சொல்லக்கூடிய சரணாரவிந்தம் என்பது திருவடி தாமரம் என்பது எம்பெருமானுடைய திவ்யமங்கள. எம்பெருமானை பற்றுகிறோம் நான், எம்பெருமானை நான் சரணாகதி பண்ணப் போகிறேன் கைங்கரிய பிராப்தி அபேட்சையினாலே, அது சபர்மாக ஆகும்படியாக தேவி அருள் புரிய வேண்டும் என்கிறார்.
இராட்டியும் அவனும் விடிலும் திருவடிகள் விடாது திண்கடலாயிருக்கும் என்கிறபடியே பிராட்டியும் பெருமாளும் சேதனனை கைவிட்டாலும் இத்திருவடிகளால் உணர்த்தப்பட்ட திருமேனி தன் அழகாலே இவனை ஈடுபடுத்திக் கொள்ளும் ஆகையாலே இப்பதத்தால் திருமேனி மேலான உபாயம் என்று காட்டப்படுகிறது.
ரொம்ப அற்புதமான விஷயம் இடத்துல சொல்ல, அதாவது பெருமானுடைய திருவடி இருக்கிறது. திருவடியை பற்றி சிவன் நாராயண சரணம்னு சொல்லியிருக்கேன், நாராயணனை பற்றுகிறேன்னு சொல்லாமல் திருவடியை பற்றுகிறேன் சொல்வதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது என்று காட்டுகிறார். திருவடியை பற்றுகிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பிராட்டியும் விட்டுறான்னு வச்சுவோம், பிராட்டியை புருஷகாரமாக பற்றினார். நம்மளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன், அப்படிப்பட்ட பாவம் பண்ணினவனே இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. பகவானிடத்தை சொன்னால் என்னையும் சேர்த்து உன் பரந்தாத்துக்கு போகணும்னு அனுப்பிச்சுடுவன், என்னால் சொல்ல முடியாதுன்னு அவர் விட்டுடுறாங்க. அவளே விட்டுட்டானா எம்பெருமான் சேர்த்துக்குவான்? எம்பெருமான் சேர்த்து கொள்றதில்லை. பிராட்டியும் அவனும் விடிலும் ரெண்டு பேரும் விட்டுடுறான்னு வைத்துக் கொள்வோம், விடமாட்டான்றது வேற விஷயம். விட்டு விட்டாலும் கூட திருவடிகள் விடாது. ஒரு காலத்திலே திருவடிகள், திருவடியை பற்றினோமே, ஆனால் விடவே விடாது திருவடி. எப்படி விடாது? தன்னுடைய அழகாரும் போக்கியதையாரும் ரொம்ப அழகான திருவடி தாமரைகள் பரம போக்கியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட திருவடி தாமரைகளை பற்றின காலத்தில் திருவடி தாமரைகள் போக்கியதையினாலேயும் தன்னுடைய இனிமையினாலேயும் தன்னுடைய இனிமையினாலேயும் அழகினாலேயும் இவனுடைய ஹிருதயத்தை சித்தரித்துக் கொள்கிற அப்படின்னாலே இந்த சேதனம் என்னதான் யார் விட்டாலும் கூட விட்டுட்டு போக மாட்டான். அப்படி தன்னிடத்திலே துவக்கிக் கொள்கிறது, அது உபாயமாக இருக்கிறது. ஆகையினாலே அதனால்தான் பகவத் சரணாரவிந்த சரணாகதி என்கிறார் இவ்விடத்துல. அதைத்தான் புடலோகாச்சாரியர் பிராட்டியும் அவனும் விடிலும் திருவடிகள் விடாது என்கிற சூர்ணையினாலே மூச்சுப்படியில அழகாக காட்டினார். சேதனன் விட்டு போக மாட்டான், என்னதான் தள்ளினாலும் கூட ஒரு காலத்திலையும் விட்டு போக மாட்டான். கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்திடனும் கொண்டான எல்லார் அறியா புலமகள் போல் என்கிறார் வித்துவக்கோடு பாசுரத்தில பெருமாள் திருமொழியில. எத்தனைதான் எத்தனை பேர் பரிகசிக்கும்படியாக ஒரு பர்த்தா பாரியை துன்புறுத்தினாலும் அவனை விட்டு போவதே கிடையாது. கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய் பார்க்கிறவாழ்லாரும் இகழும்படியாக சிச்சி என்று அவனை இகழ்ந்து உரைக்கும்படியாக இருந்தாலும் கூட ஒரு காலத்திலையும் அவனை விட்டு போக மாட்டான். கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்திடணும். ஏதோ அந்த காலத்து சரித்திரம்தான் சொல்லிட்டு இருக்கேன், இவர் திருட்டாந்தன் சொல்கிறேன். அவனை விட்டு ஒரு காலத்திலையும் பத்தி பார்த்தா ஸ்ரீயானவள் பர்த்தா எவ்வளவுதான் துஷ்டனாக இருந்தாலும் கூட அவனை விட்டு போகாதா போறேன், நானும் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று வித்துவக்கோடு எம்பெருமானை பார்த்து சொல்கிறான். அந்த இடத்துல ஒரு அழகான ஐதிக்கியம் தெரிவிக்கிறார். முதலியாண்டான் எழுந்தருடி இருந்தார் அந்த காலத்தில், பிரதத்தை நம்பி திருவழுதி வளநாடு தாசர் என்கிற ஒரு தாசர் அந்த பூணூல் சாப்தாத ஸ்ரீ வைஷ்ணவர். அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் எழுந்தருடி இருந்தார், கைங்கரியம் பண்ணிட்டு. ஒரு நாள் முதலியாண்டானுக்கு ஏதோ கோபம் ஏற்பட்டது. கோபம் ஏற்பட்டபடியினாலே அவரை திருவடியினாலே உதைத்து போ, இனிமேல் என் முகத்தில் விழியாதே, உடத்தை விட்டு போ என்று வெளியிலே அனுப்பினார். வெளியிலிருந்து வாசக்கதவை அடைத்து விட்டார். உள்ளே எழுந்துருடி இருந்தார் முதலியாண்டார். சாயங்காலம் வந்தது. சாயங்காலம் வந்த பிற்பாடு முதலியாண்டானுடைய திருவுள்ளத்தில் திடீரென்று இந்த தாசநம்பி நம்பி திருவழிஞ்சி வளநாடு தாசரை பற்றி ஞாபகம் ஏற்பட்டது. தகந்தர்கள் சிஷ்யரிடத்தை கேட்டார், தாசர் செய்வது என்ன, அவர் என்ன பண்ணினார், நான் போ ஒன்று வெளியில் விரட்டினேனே, அவர் அதுக்கு போயிட்டாரா அப்படின்னு கேட்டார். இல்லை, வாசலிலேயே விழுந்து கிடக்கிறார்ன்னு சொன்னார். ஆச்சாரியனுடைய திருமாடியை வாசலிலேயே விழுந்து கிடந்தார். வாசல் கதவை திறந்து பார்த்து, ஏன் போகவில்லை நீர், நான் தான் போன்னு சொன்னோமேன்னு சொன்னோம். ஒடியே வந்து இவருடைய திருவடி தாமரளை கட்டி அணைத்து கொண்டு திக்கி திக்கி அழுது கொண்டே எழுந்திருந்து கைகூப்பி தெரிவித்தாராம் நம்பி திருவழுதி வளநாடு தாசர். சாதனை ஒரு நாள் ஒரு பிடி சோறிட்டவன் வாசலை விட்டு ஒரு நாய் போவது கிடையாது. நாய் அடித்து உதைச்சி துரத்தினாலும் கூட ஒரே ஒரு நாள் தான் ஒரு பிடி சோறிட்டிருக்கிறான். அது அதனாலே இவனிடத்தை மிகுந்த பிரீதி ஏற்பட்டு அந்த நாய் மீண்டும் மீண்டும் இவனுடைய கிரகத்திற்கு வருகிறது. இவன் எத்தனைதான் அடித்து விரட்டினாலும் அது போவதே கிடையாது. இப்படி நிகீன ஜந்துவாய் இருக்கக்கூடிய ஒரு நாய், இதுக்கு ஆறறிவு கிடையாது, அப்படிப்பட்ட நாயே இருக்குமேனால் தேவரீர் அடியனுக்கு செய்த உபகாரம் எவ்வளவு உபகாரம். பொருளல்லாதவன்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய், நிரண்ணாயிலும் பாங்கல்லராயிலும் செயல் நன்னாக திருத்தி படைகொள்வான் என்கிற கிரமத்தில் எவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கிறது இந்த ஜீவாத்மாவுக்கு. அவன் அழியும் உடம்புக்கு ஒரு நாள் சோறிட்டான், அழியாத ஜீவாத்மாவுக்கு பல நாள் சோறுட்டு வளர்த்த சுவாமி. தேவரீர் திருமாடியை விட்டு எங்கு போவேன், பாத நிழலெல்லாம் மற்றொரு உயிர்ப்பிடம் காண்கின்றேன், தேவரீருடைய திருவடிச்சாயை விட்டு வேறு கிடையவே கிடையாது என்று சொன்னார் பிற்பாடு நம்பி வளர்ந்த திருவழுதி வளநாடு தாசரையும் சேர்த்து கொண்டார் சரித்திரம். அதனால திருவடிகள் விடவே விடாது ஒரு காலத்திலே என்கிறார் இவ்விடத்துல. அப்படின்னா இவ்விடத்த சுவாபதேசத்தில் வச்சுட்டோம்னா திருவடியார் கூடிய ஒரு ஆச்சாரியன், ஆச்சாரியன் விடவே மாட்டான் அப்படின்னு அர்த்தம் வைத்து விடும். அதனால இவ்விடத்துல திருவடியினானது தன்னுடைய அழகினாலேயும் போக்கியதினாலேயும் இவனை ஈர்த்து கொண்டும் இவன் அவனை விட்டு போகாதபடி செய்துவிடும். ஆகினால்தான் திருவடிகளை பற்றுகிறேன் என்று தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, அனதிகிரகணம் ஹி சரணவரணம். திருவடியை பிடிச்சிருந்தா ஒரு காலத்திலையும் மீறவே முடியாது. அந்த கையை பிடிச்சிருந்தோம்னாக்கா அந்த கையை வதறிட்டு போடுவான். ஆனால் திருவடியை பிடிச்சிட்டோம்னா திருவடியை விட்டாதானே அவனால் நடக்க முடியும். ஆகையினாலே திருவடிகளை பற்றுவது இருக்கிறதே அது மிகவும் உயர்ந்தது. அதைத்தான் இவ்விடயத்தில் திருவடிகள் விடவே விடாது என்று தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த திருவடி பரம போக்கியதையோட கூடினது. இந்த திருவடி திருமேனிக்கு உபலட்சணம். திருமேனி அழகாலே அவன் துவக்கிக் கொள்கிற அப்படினாலே அவன் தள்ளினாலும் பிராட்சி தள்ளினாலும் ஒரு காலத்தையும் விட்டு போக மாட்டான். அதில் தான் சரணம்ன்றார். அது மாத்திரமல்ல, தாயினுடைய குழந்தைக்கு பிரஜைக்கு அல்லாத விவகங்கள் தாயினுடைய அல்லாத அவயவங்கள் கிடைக்க பிரஜை தாயினுடைய முலையிலே வாய் வைக்குமா போலேன்னு திருட்டாந்தம் கேட்டிருக்க. எல்லா உலகத்தையும் விட்டு ஏன் திருவடித்தாமரை சொல்றார், ஒரு குழந்தைக்கு தாய் வேண்டிய அந்த தன்யம் பாறை சுரக்கக்கூடிய மார்பகம் தானே, அதற்கு மிகவும் விசேஷமாக ஈடுபாட்டுக்கு உரியதாக ஆகிறது. அதே போலத்தான் இவ்விடத்திலேயும் தாசபூதன் அடியவனாகையினாலே அடியை பற்றுகிறான் எப்பொழுது ஆகையினாலே இந்த அடிகளானது இவனுக்கு தாய் பிரஜைக்கு முளைப்பால் போலே இருக்கக்கூடியது. ஆகையினாலேயும் பகவத் சரணாரவிந்தம் என்று தெரிவிக்கிற அரவிந்த சப்தத்தாலே இதனுடைய இனிமை தெரிவிக்கப்படுகிறது.
சரணாகதிக்கு லட்சணமாயிருக்கை.
ஆமாம், சரணாகதியானது சலக்ஷணமாயிருக்க லட்சணத்தோடு கூடியிருக்கை என்கிறார். என்ன லட்சணம் சொல்றார் மேலே?
அனந்யதாக்கியே சுவாகிஷ்டே மகா விஸ்வாசபூர்வகம் ததேகோ பாயதா யாஜ்ஞா பிரபத்தி சரணாகதி. தன்னுடைய இஷ்டம் வேறொன்றாலும் ஆகாத போது மகா விஸ்வாசத்தை முன்னிட்டு கொண்டு அவன் ஒருவனையே உபாயமாக இருக்க வேண்டும் என்று யாச்சிப்பது பிரபத்தி, அதுவே சரணாகதி. அகமத்மி அபராதானா.
இந்த சரணாகதிக்கு லட்சணங்கள் இருக்கான். இந்த சரணாகதின்னு சொன்னதுக்கு இப்பொழுது என்ன சொன்னார்?
அனந்திய சாத்தியே சுவாகிஷ்டே இருக்கேன்.
அந்த சலக்ஷணமா அந்த சரணாகதியானது பகவத் சரணாரவிந்த சரணாகதி. சரணாகதி எப்படிப்பட்டது? லக்ஷணம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படிப்பட்ட சரணாகதியை பண்ணப்போகிறேன் என்கிறார். பெருமானுடைய திருவடித்தாமரர்கள் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட பிரகாரம் நான் சரணாகதி பண்ணப்போகிறேன். தாயே அந்த சரணாகதி சபலமாகும்படியாக தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இதில் ஸ்ரீரங்கநாச்சியாரிடத்தில் எம்பெருமானார். இந்த சரணாகதி எப்படிப்பட்ட சரணாகதினா என்ன? சரணாகதி எப்படி செய்ய வேண்டும் அதை தெரிவிக்கிறார். சரணாகதி யார் பண்றது முதல்ல சொல்றார். அனன்யசாத்தியே சுவாபீட்டே, தன்னுடைய இஷ்டம் ஒரு மூற்றுவுக்கு இஷ்டம் என்ன? பரமத பிராப்தி, பகவத் கைங்கரியம். பரமதத்துக்கு போய் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணும் என்பதுதான் இவனுக்கு அபீஷ்டம், இஷ்டமானது. அந்த இஷ்டத்தை வேறு ஒன்றினாலே அடைய முடியாமல் போயிடும். வேறு ஒன்று எது? கர்மஜான பக்தி. உபாயங்கள் எத்தனையோ உபாயங்கள் இருக்கு, அவைகளாலே அடைவது சிரமமாக இருக்கிறது. ஸ்வரூபத்திற்கும் விரோதமாக இருக்கிறது. பிரபகாந்தர பரித்தியாகத்திற்கும் அஜ்ஞான சக்தியுடன்று ஸ்வரூப விரோதமே பிரதான கேதுன்னு சொல்லியிருக்கார். அஜ்ஞானத்தினாலேயும் அசக்தியினாலேயும் மற்ற உபாயங்கள் அனுபவிக்காமல்ல, ஸ்வரூபத்துக்கு விரோதம். அத்தியந்த பாரதந்திரம் ஆயினாலே எம்பெருமானையே உபாயமாக பற்றுகிறான். அனன்யசாத்தியே சுவாபீஷ்டே, மற்ற உபாயங்களாலே அடைய முடியாத தன்னுடைய ஆசையானது எது பெற்றுக் கொடுக்கிறதோ அதுக்கு சரணாகதி பேர். அந்த சரணாகதி ததேகோபாயதா யாஜ்ஞா, அவனையே உபாயமாக வரித்து அவனிடத்திலே கைக்கரிய பிரார்த்தனை பண்ணுவதற்கிறது, அதுக்கு தான் பிரபத்தி என்று பேரு, அதுதான் சரணாகதி என்று பேரு என்று பிரபத்தி என்றும் சரணாகதி என்கிற சப்தத்தாலேயும் சொல்லப்படக்கூடியவர்களுக்கு லட்சணம் சொல்ற. இந்த லட்சணத்தோட கூடினது நான் பண்ணக்கூடிய சரணாகதி என்று இந்த சரணாகதி என்கிற சப்தத்திற்கு இதுதான் அர்த்தம் என்று காட்டுகிறேன். தாயே நான் பண்ணக்கூடிய சரணாகதி மற்றவைகளாலே மற்ற உபாயங்களாலே அடைய முடியாததாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பெறுவதற்காக நான் செய்கிறேன். அவனையே உபாயமாக பற்றுகிறேன், அவனிடத்திலே நான் பிரார்த்திக்கப் போகிறேன், அதுதான் சரணாகதி. அந்த சரணாகதி நான் செய்ய போகிறேன் என்று தெரிவிக்கிறேன்.
அகமத்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனா அகதி ஸ்வமேவ உபாய பூதோ மே பவ இதி பிரார்த்தனாமதி சரணாகதி சித்தாதா தேவேஸ்மின் பிரீத்தியதாம்.
அடுத்தபடியே அகிர்புத்தின சம்ஹிதைன்னு ஒரு சம்ஹிதை, அதில் இந்த சரணாகதிக்கு லக்ஷணம் சொல்லுது. இந்த சரணாகதி லக்ஷணத்தை எடுத்து இவ்விடத்துல உதாகரிக்கிறார். அப்படிப்பட்ட சரணாகதி பண்ணப்போகிறேன். அகிர்புத்திரன் ருத்ரன் பரமசிவனுக்கு பேர். பரமசிவன் சொல்லக்கூடிய வார்த்தை இது. இந்த சரணாகதியை பற்றி அவன் சொல்லுகிறான். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பெருமானிடத்துல போய் ஒருவன் நிற்கிறான், ஒருவன் நின்று இப்படி வார்த்தை சொல்லி பெருமானை பற்றுவதற்கிறது, அதற்குத்தான் சரணாகதி என்று பெயர். அகமஸ்மி அபராதானாம் ஆலயா. பெருமான் முன்னாரே நின்று இந்த சேதனன் சொல்ல வேண்டும், நான் அபராதங்களுக்கெல்லாம் ஓர் இருப்பிடம், ஆலயம். ஆலயம் என்றால் இருப்பிடம். அகம் அபராதானாம் ஆலயா அஸ்மி, நான் அபராதங்களுக்கெல்லாம் ஓரிடமாக இருக்கிறேன். என் இடத்துல பரிபூர்ணமா என்ன நினைஞ்சிருக்கேன்? அபராதம் எப்படி கோயிலிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறானோ, அல்லது சகல வஸ்துக்களையும் எப்படி அவன் வியாபித்திருக்கிறானோ, அதுபோல என்னை முழுவதும் வியாபித்திருப்பது என்னுடைய குற்றங்கள் தான், அபராதங்கள் தான். அவ்வளவு அபராதத்தை அமஸ்மி அபராதானாம் ஆலயா. அம் அபராத சக்கரவர்த்தின்னார் வேதாந்தேசன். அபராதங்கள் பண்ணக்கூடிய வாழ் நான் தான் சக்கரவர்த்தின்னார் அவர். அல்லது அபராதம்னு சொல்லக்கூடிய சக்கரத்துல எப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறேன், அதுவும் ஒரு அர்த்தம். அபராதம் பண்ணாது கிடையவே கிடையாது. ஈவிலாத தீவினைகள் எத்தனை செய்தனன் கொள்றார், முடிவே இல்லாத எத்தனை பாபங்களை செய்திருக்கிறோம். தெரிஞ்சிட்டு பண்றோம், தெரியாமல் பண்றோம். சரி, பாபம் பாபம்னு சொல்லிட்டு அந்த பாபத்தை பண்ணுகிறோம். இப்படி எத்தனை பாபங்களை சேகரித்து வைத்திருக்கிறோம், அதை எம்பெருமான் திறத்துல முதல்ல சொல்ல வேண்டும். தாமஸ்மி அபராதானாம் ஆலயா, அதெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை. அதற்கு மேல அசிஞ்சனா, உன அடைவதற்கு நான் எந்த உபாயத்தையும் அனுஷ்டிக்கவில்லை. சேவிக்கக்கூடிய அரசுல யார சேவிச்சாலும் விழுந்து சேவிக்க ரெண்டு கையும் தலைக்கு மேல கூப்பி இருக்க வேண்டும், இரண்டு காலையும் ஒன்றாக சேர்த்து இருக்க வேண்டும். ஸ்திரீகளானாலும் புருஷர்களானாலும் இந்த நியமம் தவறாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்ம பெரியவர்கள் காட்டின வழி. தலைக்கு மேல கை ரெண்டையும் ஒன்னா சேர்த்து கையை கூப்பிருக்கணும், கால் ரெண்டையும் ஒன்னா சேர்த்துருக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கை ரெண்டையும் ஒன்னா சேர்த்துருந்தா பெருமானை உன்னை அடைவதற்கு என்னிடத்துல எந்த உபாயமும் கிடையாது, நான் எந்த உபாயத்தையும் அனுஷ்டிக்கவில்லை. கர்மஜான பக்தி யோகங்கள்ல எனக்கு சம்பந்தமே கிடையாது, நான் எதையும் செய்யவில்லை, உன்னையே உபாயமாக பற்றி இருக்கிறேன். அக்கிஞ்சரன் கையிலே ஒரு முதல்ல ரெண்டு கையும் ஒன்னா சேர்த்துனுட்டோம்னா கைக்குள்ள ஒன்றும் கிடையாது, அதுதான் காட்டுறது. ரெண்டு கையும் ஒன்னா சேர்த்தணும்னா ஆக்கிஞ்சன்யம் எதுவுமே, ஆக்கிஞ்சன்ய யோகதகம் ஆக்கிஞ்சன்யத்தை காட்டுகிறது. நான் எந்த உபாயத்திலையும் சம்பந்தம் கொள்ளவில்லை, அதை காட்டுகிறோம். சேர்க்கிச்ச ரெண்டு காரையும் ஒன்னா சேர்த்துட்டா வேற ஒரு இடத்துக்கு போக முடியாது, வேற யாரும் கதியே கிடையாது. அகதினா உன்னை தவிர வேறு கதியே கிடையாது. அதை காட்டக்கூடியது ரெண்டு காரையும் சேர்த்து கொண்டேன், ரெண்டு காரையும் சேர்த்துட்டா இன்னொரு இடத்துக்கு போக மாட்டேன், நீ வேண்டான்னு தள்ளினாரு, வேறு ஒரு இடத்திற்கு போக மாட்டேன், புகழொன்று இல்லாவடியே உன் அடிக்கு அமர்ந்து பூந்தேனே என்பதுதான் அர்த்தம். அதனால ஆகிஞ்சன்யா, ஆகிஞ்சன்ய அனன்யகதித்வம். ஆகிஞ்சன்யமாவது உபாயாந்தர சூன்யதை, அனன்யகதித்வம் ஆவது ரட்சகாந்தர சூன்யதை. வேறு ரட்சகன் கிடையாது, நீ ரட்சிக்காமல் போனாலும் கூட வேறு யாரிடத்திலே நான் போய் நிற்க மாட்டேன் என்பதை காட்டக்கூடிய. ஆகையினால அதை சொல்றார் இவ்விடத்துல அடுத்தபடியா அந்த பெருமாள் முன்னால என்ன சொல்லணும், அகிஞ்சனஹா அகதி சமேவ உபாய பூதியே, எனக்கு உபாயமாக ஆக வேண்டும். உன்னை பெறுவதற்கு உன்னை தவிர வேறு யார் எதுவுமே நான் அனுஷ்டிக்கவில்லை, எதிலேயும் எனக்கு சம்பந்தம் கிடையாது, இன்னொருத்தனிடத்திலையும் போய் நிற்க மாட்டேன். அகதி அகிஞ்சனஹா அகதி நீயே எனக்கு உபாயமாக ஆக வேண்டும். சமேவ உபாய பூதோமே பவா இது பிரார்த்தனா மதி என்று பிரார்த்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் நினைக்கிறது இருக்கேன், அதுதான் சரணை சரணாகதி. அதுதான் சமே உபாய பூதோமே பவா இது பிரார்த்தனாமதி சரணாகதி. அது இந்த பெருமானிடத்திலே பண்ணப்பட வேண்டும். சாதேவே அஸ்மின் பிரயுஜ்யதாம் பிரபத்தி சரணாகதி இத்யுக்தா, அதுதான் சரணாகதி என்று சொல்லப்படுகிறது. அது எங்க பண்ணணும், சா அஸ்மின் தேவே பிரயுஜ்யதாம். இந்த சரணாகதியானது இந்த எம்பெருமானிடத்துல பண்ணணும், கண்டிடத்துல பண்ணக்கூடாது, பகவானிடத்துல தான் பண்ண வேண்டும். எவனிடத்திலே இந்த அட்டகுணங்கள் இருக்கிறதோ அவனிடத்துல தான் பண்ண வேண்டும். வாத்சல்யம் சுவாமித்வம் சௌசீல்யம் சௌரபியம் ஞானம் சக்தி பிராப்தி பூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஆசிரித ஆசிரியன சௌகரியாபாத குணங்கள் என்ன, ஆசிரித காரியாபாத குணங்கள் என்ன, இவர்களோடு கூடின ஒருத்தனிடத்திலே தான் சரணாகதி பண்ண வேண்டும். சாதேவி அஸ்மின் பிரயுஜ்யதான் பரமசிவனார் நமக்கு உபதேசம் பண்ற பெருமானிடத்தை சரணாகதி பண்ணாதீங்கோ, கண்ட கண்ட இடத்தை சரணாகதி பண்ணாதீர்கள். பெருமானிடத்திலே இப்படி சொல்லிக்கொண்டு உன்னை தவிர எனக்கு வேறு கதி கிடையாது, நான் அகிஞ்சனன் அகதி, உன்னிடத்திலே வந்து சேர்ந்து விட்டேன், குற்றம் நிறைய பண்ணியிருக்கேன், உன்னை தவிர வேறு உபாயம் கிடையாது என்று நினைக்கக்கூடிய நினைவுக்குத்தான் சரணாகதி என்று பெயர். அப்படி நினைத்து நான் இருக்கிறேன், அந்த தான் சரணாகதி, அந்த சரணாகதியை அனுஷ்டிக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். இடத்துல இந்த சரணாகதி தான் என்னால் அனுஷ்டிக்கப்படக்கூடியது என்கிறார்.
என்கிற லட்சண வாக்கியங்களில் சொன்னபடியே எம்பெருமானையே உபாயமாக வரிக்கும் நினைவே சரணாகதி என்றும்,
எம்பெருமானையே உபாயமாக நினைக்கும் அவனே உபாயமாக வரிக்கிறான், நான் வரித்தேன்னு நினைக்கிறானே இந்த நினைவுக்குத்தான் சரணாகதி என்று பெயர். சரணாகதினா என்ன பண்ணணும்னு சில பேர்லாம் கேட்கிறேன், அவ்வளவு செலவாகும் சுவாமி அப்படின்லாம் கேட்கிறான். அப்படியெல்லாம் உண்டு உலகத்துல, வேடிக்கையா ஒரு கதை சொல்லணும் தப்புறா சொல்லுவேன். அதை வந்து இது மாதிரி சமாஷணம் தானே சரணாகதின்னு சொல்றோம், என்ன என்ன கொடுக்கணும்னு கேட்டான், என்ன கொடுக்கணும்னு கேட்ட உடனே ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம்னு அவனுக்கு அதுல ஒண்ணுமே இருக்காது. அவ்வளவு கௌரவ புஞ்சி தோணாது. ஏதாவது அதிகமா கொடுக்கணும்னு கேட்டா அவ்வளவான்னு விட்டு போடுவான். அதனால பார்த்தாரு வேற என்ன சொன்னாரு, என்ன ஒரு தோளுக்கு இந்த தோளுக்கு எட்டனா இந்த தோளுக்கு 50 பைசா அந்த தோளுக்கு 50 பைசா கொடுக்கும், 1 ரூபாய் இந்த தோளுக்கு 1 ரூபாய் அந்த தோளுக்கு 1 ரூபாய் கொடுக்குனாரு. சரி அவ்வளவுதானா ரொம்ப சீப்பா இருக்குன்னு வந்துட்டான். அந்த இதுக்கு வேற நன்னா காய்ச்சினார் தீயல் போல என்ன செஞ்சு விட ஆழி எடுத்தார் நன்னா. தர்சன மகாஜ்வால கோடி சூரிய சமப்பிரபா அஜானாம் தசமே தேவா விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்சியா ஸ்ரீ சுதர்சனாய நமஹா என்று ஒத்தினார். இப்படி சுடணும், ஐயோ சுவாமி ரொம்ப சுடுறது, 1 ரூபாய்க்கு போறோம் நான் 1 ரூபாய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்ல உண்டு, இதுவா சரணாகதி? இது அல்ல, பெருமானையே உபாயமாக பற்று சிரிக்கிறது அதுதான். அதே இடத்துல சொல்லுகிறார் பரிபூர்ண சரணாகதி, பரிபூர்ண சரணாகதியை அனுஷ்டிக்கிறேன் என்கிறார்.
இதற்கு உபாயத்தும் இல்லை என்றும்
என்ன இது சொல்றதே? உபாயம் நீயே உபாயம்னு நினைக்கக்கூடிய நினைவு தான் சரணாகுதி. பெருமே இவ்வளவு பெரிய அங்கங்கள்லாம் பெரிய ஒன்றும் கிடையாது, பெருமானே நீயே உபாயமா. இதை ஆச்சாரியன் துவயமந்திரத்தை சொல்ல நாம் அவனை தொடர்ந்து பின்னாலே சொல்ல இது சித்திக்கிறது என்று காட்டியிருக்கிறார்கள். அதுதான் பஞ்சசம்ஸ்காரம் என்று பெயர்.
அதிகாரி விசேஷத்துவமே உண்டு என்றும்.
ஆமாம், இதுக்கு அதிகாரி விசேஷணத்துவம் இப்படி சொல்லக்கூடிய கீழே சொல்லக்கூடியது இருக்கிறது. இவைகளுக்கு அதிகாரி விசேஷணம் அந்த ஆறு விதமாக இருப்பதாக சொல்கிறார். ஆறு விதமாக பிரபத்தி இருப்பதாக சாஸ்திரம் சொல்கிறது. ஆனுகூல்யச சங்கல்பா, பிராதிகூல்யச வர்ஜனம், ரட்சிஷ்யதி இது விஸ்வாசா, கோத்ருப்த வர்ணம் ததா, ஆத்ம நிக்ஷேப கார்பண்ய ஷட்விதா சரணாகதி. ஐர்புத்தன சம்மிதையில் ருத்ரன் சொல்கிறான். ஆறு விதமாக இருக்கக்கூடிய சரணாகதி எல்லாமே சரணாகதி தான். ஆனுகூல்யத்த சங்கல்பா, இனிமேல் அனுகூலமாக இருப்பேன், எம்பெருமானுக்கு பிரதிகூலமாக காரியம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் சாஸ்திரத்தை எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும், நான் பண்ண மாட்டேன் மேல். அதே போல் பாகவத நடத்திலேயும் நான் விரோதத்தை செய்ய மாட்டேன், அவர்களுக்கு அனுகூலமாக இருப்பேன். பகவத் விஷயத்தில் ஆனுகூல்யம், பாகவத விஷயத்தில் ஆனுகூல்யம் இருக்க அதுவே சரணாகதி. அதுதான் முதல்ல சொல்லக்கூடியது. ஆனுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச்ச வர்ஜனம், இதெல்லாம் பிரதிகூலமாக இருக்கோ செய்யக்கூடாததாக இருக்கோ, ஆத்மாவுக்கு விரோதத்தை உண்டாக்கக்கூடியதோ அதை எல்லாவற்றையும் விட்டேன். பிராதிகூல்யச வர்ஜனம் விட்டு விடுவது, பிராதிகூல்யச வர்ஜனம் ரட்சிஷ்யதி இது விஸ்வாசா, எம்பெருமான் ரட்சிப்பன், ரட்சிஷ்யதி இது விஸ்வாசா, காப்பாற்றுவன் என்று விஸ்வாசம், ரட்சிஷ்யதி இது விஸ்வோத்ருத்வ வரணம், நீயே உபாயமாக ஆக வேணும், நீயே எனக்கு ரட்சகனாக ஆக வேண்டும் என்று அவனை வரிப்பது, கோத்ருத்துவ வரணம் ததா, ஆத்ம நிக்ஷேபம் தன் ஆத்மாவை சமர்ப்பிப்பது, கார்பண்யே வேறு உபாயங்களிலே சம்பந்தமில்லாமல் இருப்பது. இந்த ஆறுமே சரணாகுதின்னு சொன்னான். ஆறுமே சரணாகுதி என்று சொன்னாலும் கூட நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இதிலே எல்லாமே ஏற்படக்கூடிய எம்பெருமானை பற்றினவனைக்கு ஏற்படக்கூடிய சுவாவங்கள் ஒரு திருஷ்டாந்தத்தில் ஒரு அவகாத ஸ்வேதம் போரே, அவகாதம்னா நெல் குத்துறான், நெல் குத்துற போது உடம்புல இருந்து வேர்வை வருது, அது தன்னடையே உண்டாரு, வேர்வை இவன் உண்டாக்கி கொள்கிறான் அல்ல தன்னடையே உண்டாகிறான். அதே போல எம்பெருமானை பற்றினவனைக்கு இந்த ஆறும் ஏற்படும். இது பூர்வாச்சாரியால் என்ன அர்த்தம் பண்ணினான்னா, முதல்ல இவ்விடத்துல பெருமானை நாம் நினைக்கிறோமே அவன் ரட்சகன் என்று நினைப்பது இருக்கிறது, இந்த மதி இருக்கிறதே அதுதான் சரணாகதி. இவ்விடத்துல கோப்திருக்க வரணம்னு சொன்னார், பெருமானே நீயே எனக்கு கோப்தா, கோப்தா என்றால் ரட்சிக்கிறவன் அர்த்தம், நீ எனக்கு ரட்சிக்கிறவனாக ஆக வேணும் என்று இவன் பிரார்த்திக்கிறானே அது சரணாகதி, அது நினைக்கிறானே அது சரணாகதி. அப்படிப்பட்டவனுக்கு மற்ற 5 ஸ்வபாவங்கள் ஏற்படும் என்று தெரிவித்தார், தன்னோடு ஏற்படும் தெரிவித்தார். ஆனால் தேசிகனுடைய அபிப்பிராயம் வேறு விதமாக இருக்கிறது. தேசிகன் அவர் ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டு அவர் வேறு விதமாக நிர்வாகம் பண்ணுகிறார் இடத்திலே, அதுவும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது ஒன். அதனால் இப்பொழுது சுருக்கமாக தெரிவிக்கிறேன்.
நிக்ஷேபாபர பரியாயா
லக்ஷ்மி தந்திரம் என்று ஒரு அற்புதமான பிரமாணத்தை காட்டக்கூடிய கிரந்தம், பிரமாண கிரந்தம். அந்த கிரந்தத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நிக்ஷேபாபர பரியாயா பிரபத்தி சரணாகதி பஞ்சாங்க சம்யுதா, ஞாசம் சொன்னால் சரணாகதி, அது 5 அங்கங்களோட கூடினது. நிக்ஷேப தன் ஆத்மாவை எம்பெருமானிடத்தை வைப்பதிருக்கிறதே அதற்கு பரியாயமாக இருக்கக்கூடியது சரணாகதி என்று பெயர். சரணாகதி பிரபத்தி என்று இதற்கு பெயர். ஆத்மாவை எம்பெருமானிடத்தில் சமர்ப்பிப்பதற்கு சரணாகதி பிரபத்தி என்று பெயர் என்று வச்சனம் பார்க்கப்படுகிறது. அது ஐந்து அங்கங்களோட கூடினது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னாலே முக்கியமாக அந்த ஸ்லோகத்தில் ஐர்புத்திர சம்ஹிதை இப்பொழுது சொன்னேனே, அனுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வர்ஜனம்னு சொன்னேனே, அதில் அவர் எடுத்துக்கொண்டது எது என்றால் ஆத்மநிக்ஷேபம், தன்னை எம்பெருமானிடத்திலே சமர்ப்பித்தல், அதை முக்கியமாக கொண்டார். மற்ற ஆச்சாரியர்கள் கோத்ருத்வ வரணம், நீயே உபாயமாக ஆக வேணுங்கிற மதி புத்தி விசேஷம்தான் சரணாகதி என்று கொண்டார்கள் மற்ற ஆச்சாரியர்கள். சுவாமி தேசிகர் இந்த ஸ்லோகத்தை லக்ஷ்மி தந்திரத்திலே சொல்லப்பட்ட ஸ்லோகத்தை முக்கியமாக கொண்டு அதிலே தெரிவிக்கிறார் ஆத்மநிக்ஷேபம், தன்னை எம்பெருமானிடத்தை சமர்ப்பித்தல், அதற்கு அமத்தவைகளெல்லாம் அங்கங்கள், அங்கங்களாக இருக்கிறது. ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய சவர்ஜனம் ரட்சிஷதி விஸ்வாசம் ஓத்ருப்த வரணம் ததா காட்பண்யே, இவைகளெல்லாம் இந்த ஐந்தும் அதுக்கு அங்கங்கள். அங்கங்களோட கூடியது அங்கியாக இருக்கும் அது அந்த எம்பெருமானை உபாயமாக ஆக வேணும் என்று அவனை வரிப்பது. அந்த வரிப்பதற்கு ஐந்து அங்கங்கள் உண்டு தெரிவித்திருக்கிறபடினாலே இந்த ஸ்லோகத்தில் அதுதான் சரணாகதி, அதற்கு பேர் தான் பிரபத்தி என்று சொல்லி இருக்கிறபடியினால இந்த ஸ்லோகத்தை கொண்டு எப்படி அர்த்தம் செய்தார் என்று கேட்டால், இது ஒரு சாத்தியோபாயம், சரணாகதி சாதிக்கப்பட வேண்டியது, இவன் வரிக்கிறான் எம்பெருமானை, ஆகையினாலே அது ஒரு உபாயம், சரணாகதி உபாயம் என்று கொண்டார். ஆனால் பூர்வாச்சாரியர்கள் சரணாகதி உபாயம் அல்ல, மற்ற ஆச்சாரியர்கள் சரணாகதி உபாயம் அல்ல, எம்பெருமான் தான் உபாயம் என்று இவர்களுடைய அபிப்பிராயம். இவருடைய அபிப்பிராயம் லக்ஷ்மி தந்திரத்திலே சொல்லப்பட்ட இந்த வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது எம்பெருமானை உபாயமாக வரிக்கும் அது ஐந்து அங்கங்களோட கூடியதாகினாலே எஜ்ஜாங்கம் தத்தத் சாதனம் என்று தெரிவிப்பார்கள். எது அங்கங்களோட கூடியிருக்கிறதோ அதற்கு சாதனம் என்று பெயர். அங்கங்களோட கூடினது அங்கி, அந்த அங்கியானது சாதனமாயிரு. ஆஹா, எம்பெருமானை நாம் வரிப்பது இருக்கிறதே, அந்த வரிப்பதுதான் சரணாகதி. குருவாச்சாரியர்கள் மற்ற பேர் சொன்னது நாம் வரிப்பது அல்ல, மனசினாலே நாம் நினைக்கிறோம், அவனே உபாயம் என்று நினைக்கிறோம். அவனே உபாயமாக ஆகும் காலத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த சரணாகதி உபாயம் அன்று என்பது இவர்கள் திருவுள்ளம். அவர் இந்த ஸ்லோகத்தை பிரதானமாக கொண்டும் இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஐந்து அங்கங்களோட கூடினதானது இந்த ஆத்ம நிக்ஷேபம், தன்னை எம்பெருமானிடத்திலே சமர்ப்பித்தல் என்று சொல்லும் சரணாகதி. இந்த பரநியாசம் அதை செய்கிறான் இவன், அது உபாயமாக இருந்து அந்த உபாயமாக இருந்து அது இவனை பலன் கொடுக்கிறது என்பது அவருடைய திருவுள்ளம். ஆனால் இந்த பூர்வாச்சாரியர்கள் இந்த ஸ்லோகத்தையும் எடுத்து ஸ்ரீவஜ்ரபூஷண மீமாம்சா சாஸ்திரத்தில் தெரிவிக்கிறார், இது ஸ்வகத பிரபத்தியை தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம். ஸ்வகத பிரபத்தி பரக, அவன் எம்பெருமான் பற்றுகிறானே அது பரகதம், அந்த எம்பெருமானுடையது. தான் பற்றும் பற்றி இருக்கிறதே அதை சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்று விபஜித்து காட்டியிருக்கிறார். இப்படி பூர்வாச்சாரியருடைய திருவுள்ளத்திலே சில வித்தியாசமான அபிப்பிராயங்களை நாம் இவ்விடத்திலே பார்க்கிறோம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகினாலே தெரிவித்தேன். ஆக சரணாகதியை நான் படுகிறேன். சரணாகதியானது ஐக்கரியாபேட்சையா பாரமாத்திகி சரணாரி யதாவஸ்திதா என்று மேலே தெரிவிக்கிற, அது முறைப்படி செய்யப்பட்டதாக ஆக வேணும். முறைப்படி செய்வது என்றால் என்ன என்பதை அடுத்த வாரம் நாம் சிறிது விசேதமாக இந்த கோட்டியில் அனுபவிக்கப் பெறலாம் என்று சொல்லி இந்த அவகாசமாகி